கொடுக்க போற செய்தியின் தலைப்பு டூ பீஸ் ஆஃப் ரெவலேஷன் 13. த மிஸ்ட்ரி ஆஃப் டூ பீஸ் ஆஃப் ரெவலேஷன் 13. வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் உள்ள இரண்டு மிருகங்களை பற்றிய ரகசியம். த மிஸ்ட்ரி ஆஃப் டூ பீஸ் ஆஃப் ரெவலேஷன் 13. இந்த வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் ரெண்டு மிருகங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒன்று சமுத்திரத்திலிருந்து வந்திருக்கிறது, இன்னொன்று பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு மிருகங்களை பற்றிய ரகசியம் இப்பொழுது அது எதை குறிக்கிறது? நம்ம என்ன காலத்தில் வாழுகிறோம்? அந்த மிருகங்களுடைய குறித்து என்ன தேவனுடைய சித்தம் இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது தியானிக்கப் போகிறோம். அருமையானவர்களே, நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கடைசி காலம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது? ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு ஆரம்பிக்கிறது. 1963 வருஷம் ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டது. ஆல் த செவன் சீல்ஸ் ஆர் ஓப்பன்ட். சிலர் ஏழாம் முத்திரை திறக்கலைன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து புத்தி இல்லாத கனிகளாக இருக்கிறார்கள். புத்தியுள்ள கனிகளுக்கு ஏழாம் முத்திரை திறக்கப்பட்டு விட்டது. ஏழாம் முத்திரை திறக்காமல் எந்த முத்திரையும் திறக்கப்பட முடியாது. இல்லை, ஃபஸ்ட்டில் திறந்தது ஏழாம் முத்திரை தான். இல்லை, ஏழு முத்திரைகளும் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். பெந்தேகோஸ்த காலமானது முடிவடைந்து விட்டது. நம்ம இப்பொழுது என் டைமில் இருக்கிறோம், கடைசி காலத்தில் இருக்கிறோம், பிரைட் ஏஜில் இருக்கோம், எட்டர்னல் சர்ச் ஏஜில் இருக்கிறோம். எபேசியன் அகைன், எபேசியர்களின் நிருபமானது மறுபடியும் வந்திருக்கிறது. கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் கரை தர இல்லாத ஒரு மனவாட்டியாகிய சபையை தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். அவர்கள் சகல சாபனத்திலிருந்தும் மற்ற எல்லா விதமான அஞ்ஞான மார்க்கத்திலிருந்தும் வெளியே வந்து வார்த்தையில வந்து பரிபூர்ணம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இட்ஸ் அ டைம் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். நாம் இப்பொழுது பரிபூர்ணம் அடைய வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். பரிபூர்ணம் அடையாதபடி ராப்சரில் பங்கு பெற முடியாது. மெசேஜில் இருக்கிறோம், மெசேஜை பிலீவ் பண்ணுறோம், தீக்கு திசையை பிலீவ் பண்ணுறோம், ராப்சரில் பங்கு பெற முடியாது. அதை விட மேலே ஒரு ஸ்தானத்துக்கு வர வேண்டும், பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும். தேவனை பற்றிய அறிவிலே நாம் பரிபூர்ணம் அடைய வேண்டும். நம்ம திவ்ய சுவாபங்களை பெற்று பரிபூர்ணம் அடைய வேண்டும். இவ்விதமாக ஒரு ஸ்டேஜில் ஆண்டவர் இன்றைக்கு மனவாட்டியை வைத்திருக்கிறார். உலகமானது அதிக பாவத்தில் இருக்கிறது. சோதோம் குமாரா காலத்தை போல அதிக விதமான இம்மாரல் திங்ஸ் நடக்கிறது. இதோ அங்கே மோசமான செயல்கள் நடக்கிறது. பாவி ஜனங்கள் மோசமான பாவிகளாக மாறுகிறார்கள். எப்படி வேணாலும் வாழலாம், எந்த மாதிரி அசுத்த வாழ்க்கையும் வாழ்ந்தாலும் அது நியாயம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமான ஒரு உலகம், இந்த உலகமானது பயங்கரவாதத்தில் இருக்கிறது. மனுஷன் வந்து அதிகமான அவன் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு மனுஷன் மேல் மனுஷன் அதிகாரம் செய்வது, யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுகிறோம். எல்லா விதமான தீமையான காரியங்களும் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கு. நோவா காலத்தில் அறிவு பெருகினது, ஜனங்களுடைய அக்கிரமும் பெருகினது. அதே போல ஒரு காலம் வந்து மறுபடியும் வந்திருக்கு. இந்த கடைசி காலத்தில் முத்திரைகளை திறந்து தேவராசியம் வெளிப்படும் பொழுது நம்முடைய லைஃப் வந்து தேவனுடைய வார்த்தையோடு ஐடென்டிஃபை ஆகுது. அது பாசிட்டிவாக ஐடென்டிஃபை ஆகுது. நல்ல கேரக்டர், பைபிளில் இருக்கிற நல்ல கேரக்டர், எல்லாரும் எல்லா அந்த கேரக்டரோடு நம்முடைய வாழ்க்கையானது அடையாளப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது. அப்படி அடையாளப்படுத்தி காண்பிக்கப்படும் பொழுது தான் இவங்களுடைய பேர் வந்து நீங்கள் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ பூசல் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த முடியும். ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ பூசல பெயர் எழுதப்பட்டிருந்தால் அவர்கள் ஒரு நாளும் பின்வாங்கி போக மாட்டார்கள். அந்த பெயர் கிறுக்கப்பட மாட்டாது. அவங்களுக்கு ரேப்சர் எடுத்துக் கொள்ளப்படுதல் உண்டு என்பதை நிச்சயித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவருடைய மனவாட்டிக்கு மாத்திரம் வெளிப்படுத்தியிருக்கிறார். இது தியாலஜி படித்தவங்களுக்கோ பைபிள் காலேஜ் படித்தவங்களுக்கோ அல்லது சாபனத்து மக்களுக்கோ இது வெளிப்படாது. அவங்க சில கஸ் ஒர்க் பண்ணலாம், ஆனால் அந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகமானது அவருடைய பிரைடு கடைசி காலத்தில் வாழ்கிற அந்த மனவாட்டிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் அந்த வியாக்கியானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி ஏழாம் சபையின் தூதனாக இருக்கிறார், எலியாபின் ஆவியை உடையவராக இருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே அவரே ஆண்டவர் உலகத்திலே கொண்டு அவருக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன ரகசியங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு சாபன போதகரால் இதை வியாக்கியானம் பண்ண முடியாது. அவங்க எவ்வளோ பைபிள் காலேஜ் படித்தாலும் விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்த புஸ்தகத்தை ஒரு தூதனுக்கு கொடுத்துருக்கும் பொழுது அவங்களோட வியாக்கியானங்கள் எல்லாம் தவறானது, அதெல்லாம் அவங்களுடைய கஸ் ஒர்க்காக இருக்கிறது. ஆனால் இது தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் புக் ஆஃப் சிம்பல், அது அடையாள சின்னங்களின் புஸ்தகமாக இருக்கிறது. அந்த அடையாளத்துக்கு பின்னாலே வெளிப்பாடு இருக்கிறது. அந்த வெளிப்பாடானது ஒரு தீர்க்கதரிசிக்கு வருகிறது. அந்த தீர்க்கதரிசி மெசேஜை ஒரு போதகர் நன்றாக படிக்கும் பொழுது அந்த மிஸ்ட்ரியை அவர் கேட்ச் பண்ணுகிறார். அவர் சபைக்கு அதை சொல்ல முடியும். வந்து மெசஞ்சர் ஆஃப் த ஏஜ் ஆக இருக்கிறார், இந்த காலத்தினுடைய தூதன் செய்தியாளராக இருக்கிறார். ஒரு பாஸ்டர் வந்து அந்த மெசஞ்சருக்கு ஹெல்பராக இருக்கிறார், உதவிக்காரராக இருக்கிறார். அவர் அதை தியானித்து சபைக்கு சொல்லும் பொழுது ராப்சரிங் ஃபெய்த் நமக்கு ஏற்படுகிறது, நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெற முடியும். இப்பொழுது இந்த வெளிப்படுத்தல் 13 போறதுக்கு முன்னதாக நம்ம வெளிப்படுத்தல் 14 என்ன எழுதியிருக்கிறது என்று கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்குது. 6 வாசிக்கலாம்.
பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தின் நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார்.
இந்த 14 6 12 வரைக்கும் வாசிக்கும் பொழுது The message of 3 angels, 3 தூதர்களுடைய செய்தியை நம்ம வாசிக்கிறோம். 6-7 முதலாம் தூதனுடைய செய்தி, 8-9 இரண்டாம் தூதனுடைய செய்தி, 9-12 வரைக்கும் 3 தூதனுடைய செய்தியை வாசிக்கிறோம். முதலாம் தூதன் வந்து மார்ட்டின், இங்க இருளின் காலத்துக்கு பிறகு. அதனால் முதலாம் தூதன் பவுலுன்னு நீ பாஸ்டர் பவுலுன்னு நீங்கள் உடனே சொல்லக்கூடாது. பைபிளில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு தெரியணும். பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணுறான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். அதனால் உன்னிப்பாக கவனிக்கணும். அதெல்லாம் இங்கே முதலாம் தூதன் வெளிப்படுத்தல் 14 முதலாம் தூதன் மார்ட்டின், 2 தூதன் வெஸ்லி, 3 தூதன் பிறந்த பெண்கான். என்ன இருளின் காலத்துக்கு பிறகு, வரிசையாக கிடையாது, இருளின் காலத்துக்கு பிறகு 3 தூதன் வருகிறான். முதலாம் தூதனுடைய செய்தி, 2 தூதன் செய்தி, அதைத் தொடர்ந்து 3 தூதனுடைய செய்தி, 3 angels மெசேஜ். வெளிப்படுத்தல் 14:6-12 வரைக்கும் வாசிக்கிறோம். 13 அங்கே முதலாம் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு 14 நீங்கள் 16 வரைக்கும் அங்கே ராப்சரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 17 20 வரைக்கும் அர்மகதோன் யுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. எல்லாம் கரெக்டாக வரிசையாக இருக்குது. பைபிள் வந்து வரிசையாக சரித்திரபூர்வமாக இருக்கு. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத, அந்த வசனத்தில் எந்த பகுதியில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அப்பொழுது உங்களுடைய பேரை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படி என்று ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த நேரத்தில் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுக்கு முன்னால் வாழ்ந்த காலத்தில் உள்ளவங்க வேதத்தில் தங்களுடைய ஸ்தானத்தை அறிய முடியாது, ஏன்னா முத்திரைகள் திறக்கப்படலை. இப்பொழுது தான் இந்த கடைசி காலத்தில் தான் உங்கள் பேரை கண்டுபிடிக்க முடியும். நமக்கு முன்னால் வாழ்ந்த பசுத்தவான்கள் கண்டுபிடிக்க முடியாது. அபூதமான ஒரு விசேஷித்த ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். இங்கே முதலாம் தூதனுடைய செய்தி என்னவென்றால், இன்று வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து, எட்டர்னல் கோஸ்பல், நித்திய சுவிசேஷ உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் மெசேஜ். This angel had the everlasting gospel. எவர்லாஸ்டிங் காஸ்பல், நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக இருக்கிறார். கர்த்தர் வந்து பிரசங்கம் பண்ணுவதற்கு தேவதூதர்களுக்கு அதை கொடுக்கல. காஸ்பல் இஸ் நாட் கமிட்டட் டு ஹெவன்லி ஏஞ்சல்ஸ் டு பிரீச். பல்லவத்தில் ஆயிரம் ஆயிரமான தேவதூதர்கள் இருக்கிறார்கள், அவரெல்லாம் பணிவிடை ஆவிகள். அவங்களுக்கு காஸ்பலை பிரசங்கம் பண்ணும்படியாக ஆண்டவர் கொடுக்கல. அதனால் இங்கே தூதன் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன்தான். அவன் எப்படி இருக்கணும்னா கமிட்டட் டு ரெடீம்டு மேன், ஆண்டவர் மீட்கப்பட்ட மனுஷனுக்கு கொடுக்கிறார். மார்டின் ஒரு மீட்கப்பட்டவர், இந்த ஏழு சபை கால தூதர்களும் மீட்கப்பட்டவர். இந்த ஏர்த்லி ஏஞ்சல்ஸை குறிக்கிறது. அந்த த்ரீ ஏஞ்சல்ஸும் ஏர்த்லி ஏஞ்சல்ஸ், அவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணும்படியான கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்தில் இருக்கிற தூதர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. இல்லை, தூதன் என்று சொன்னாலே வானத்தில் இருக்க தூதனை தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. பூமியில் இருக்கிற செய்தியாளரை நினைப்பதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான். அவங்களுக்கு பைபிள் லாங்குவேஜ் தெரியல. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் பைபிள் லாங்குவேஜ் ப்ரோஃபட்டிக் மெசேஜ் நமக்கு கொடுத்துருக்கிறார். இல்லை, இங்கே ஒரு தூதன் என்றால் ஒரு செய்தியாளர். அவர் நித்திய சுவிசேஷத்தை உடையவராக இருக்கிறார். உலகத்தில் வாழுகிறதான சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவித்த எல்லா ஜனங்கள், எவ்ரி நேஷன் ஹிண்ட்ரண்ட் டங் அண்ட் த பீப்புள், உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரே காஸ்பல், ஒன்லி ஒன் காஸ்பல். அது நித்திய சுவிசேஷமாயிருக்கிறது. அந்த அது என்ன சொல்லுகிறார், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. இப்பொழுது ஜட்ஜ்மெண்ட் டேல நம்ம இருக்கிறோம், நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. அதனால என்ன செய்யுங்கள் என்றால், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் அவர் உண்டாக்கினார். தேர் இஸ் ஒன்லி ஒன் கிரியேட்டர், ஒரே ஒரு சிருஷ்டிகர் மட்டும் உண்டு. உலகத்தில் இன்னைக்கு நிறைய கடவுளை வழிபடுறாங்க. இந்து மார்க்கத்தில் 33 கோடி கடவுளை வழிபடுறாங்களோ, இப்படி என்ன சைனாவில் நிறைய கடவுளை வழிபடுறாங்க. உலகம் முழுசும் அநேக கடவுள்களை வழிபடுகிறார்கள். ஆனால் அந்த கடவுள்களை அல்ல, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின பேர் ஒரே ஒரு தேவன் தான். அந்த தேவனை தொழுது கொள்ளு, வேற காட்ஸை தொழுது கொள்ளுதாங்க. கிறிஸ்தவங்களுக்கு 3 கடவுள், பிதா குமாரன் பசுத்தாவி, திருத்துவ தேவன், திரியத்துவ தேவன் அப்படின்னு அவங்க வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க தொழுது கொள்ளலாம். திருத்துவ தேவனை தொழுது கொள்ள வேண்டாம். ஒன்லி ஒன் காட், ஹல்லேலூயா. அந்த ஒன்லி ஒன் காட் வந்து கிரியேச்சராக இருக்கிறார். ஆமென். உண்டானதொன்று அவரால் என்றாமே வேற ஒன்றாலும் உண்டாகவில்லை என்று சொல்லப்படும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அந்த ஆண்டவரை தான் தொழுது கொள்ளுங்கள். ஒன்லி வர்ஷிப் திஸ் காட், ஏனென்றால் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். இந்த வானத்தை பூமியை உண்டாக்கி மனுஷன் இங்கே கொடுந்து அவன் மனம் போல ஜீவிக்கவும், விக்கிரகங்களை வழிபடவும், தன் இஷ்டம் போல ஜீவிக்கவும், பாவத்தை செய்யவும், அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் காமித்து கொண்டு, கர்த்தர் கொடுத்த காற்று தண்ணீர் இதெல்லாத்தையும் அவன் அனுபவிச்சு கொண்டு அவன் இஷ்டம் போல ஜீவிப்பான் என்றால், உண்மையான கடவுள் சிஷ்டிகர்த்தர் யார் என்று அறியாதபடி அவன் ஜீவிக்கும் பொழுது, யாராக இருந்தாலும், எந்த பொலிட்டீஷியனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய லீடரா இருந்தாலும், எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு வரப்போகுது. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. அதனால் தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவரை என்ன சிருஷ்டிகர் வந்து ஜட்ஜா வரப்போறார், நியாய தீர்க்க கொடுக்க வரப்போகிறார். அதனால அவரையே தொழுது கொள்ளுங்க, வேற கடவுளை கும்பிடாதங்க. அவர் யார், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் யார் என்று அறிந்து அவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று. அதுதான் நித்திய சுவிசேஷம். Eternal gospel. Hallelujah. Amen. The unveiling of God. Devan thirai neekapadal. The mighty God is unveiled before us. Namadu mun thirai neekapatta vallamulla Devan. Christ is the mystery of God revealed. Christu Devanude paramarakasithin velippada irukkirar endru andha God patti solli irukkirar. Devan yaar endradhai solli irukkirar. Ava kathraagi Yesu Christu. Hallelujah. Avar kiriyetharai irukkirar. அவர் டைட்டில் டீடை உடையவராக இருக்கிறார். அந்த மீட்பின் பத்திரத்தை உடையவராக இருக்கிறார். அவருடைய வலதுகரத்திலே அந்த இது அந்த புஸ்தகம் இருந்தது, திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் இருக்குது. டைட்டில் டீட் டு த வேர்ல்ட், உலகத்தினுடைய பத்திரமாக அது இருக்கிறது. இது அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், அவரே சிருஷ்டிகர்த்தர், அவர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். பலமுள்ள தூதனாக இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய கையில் திறக்கப்பட்ட புஸ்தகம் இருந்தது. டைட்டில் டீட் டு தி வேல், உலகத்தினுடைய பத்திரம் அதுதான், உரிமை பத்திரம் அதுதான். அதோடு கூட வந்திருக்கிறார், அவரையே தொழுது கொண்டு. ஆமென்,
ஆமென்.
இயேசுவின் நாமமே திருநாமம், தொழுவோம் யாவரும் அப்படின்னு சொல்லி பாட்டு படிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை பற்றி அது இணையில்லாத ஞாபகம் சொல்றாங்க. ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறோம்னு சொன்னோம்னா உடனே நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து இவங்க, இயேசு கிறிஸ்து நாமம் இவங்க, பிசாசு அந்தி கிறிஸ்துவாங்க. நீங்கள் ஏன் அப்படி பாட்டு பாடுறீங்க? இயேசுவி நாமத்தை பற்றி பாட்டு பாடுறத சாப்பிடுறது மக்கள் நிறுத்திடணும். இயேசுவி நாமத்தை அற்பமாக பேசுகிறவங்க அந்த பாடல் பாடுதெல்லாம் நிறுத்திடணும். வேற இயேசுவே தேவன் என்று பாட்டு பாடுகிற எல்லா பாட்டையும் நிறுத்திடணும். அப்படின்னா ஒரு பாட்டு பொசுல ஒரு ரெண்டு மூணு பாட்டு தான் திருத்துவத்தை பற்றி இருக்கும். அவங்க பாட்டு வச்சிருக்கிற பாட்டு பொசுல ரெண்டு மூணு பாட்டை தவிர வேற எதையும் பாடுறதுக்கு அவங்க தகுதி கிடையாது. திருத்துவத்தை விசுவாசிக்கிறவங்க ரெண்டு மூணு பாடல் தான் பாட முடியும். எல்லா பாடலும் இயேசுவை தான் மகிமைப்படுத்துது. அவரே சிஷ்யர், அவரே நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அதனால அவரையே தொழுது கொள்ளுங்கள். நீங்க பாடல் பாடுவது எல்லாமே வந்து இயேசுவை துதிக்கிறீங்க, ஆனா மனசுல வந்து ட்ரெடிஷனல் அந்த திருத்துவ உபதேசம், பாபிலோனிய உபதேசம் இருப்பதனாலே சாத்தான் அந்த ஆராதனை தனக்கென்று எடுத்துக்கொள்கிறான். உங்களுடைய ஆராதனையானது வீணான ஆராதனையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் நாவினால துதிக்கிறார். மூணு பாட்டை தவிர மற்ற எல்லாமே இயேசுவை பற்றி தான் இருக்கு. ரெண்டு மூணு பாட்டு தான் திருத்துவத்தை பற்றி இருக்குது. அதனால அவங்க எந்த பாடலையும் பாடக்கூடாது. திருத்துவத்தை விசுவாசிக்கிறவங்க பாடல் பாடுவதற்கு தகுதி கிடையாது. இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து இவர் வொர்ஷிப் இந்த வெயின் வொர்ஷிப் ஆகியிருக்கிறது. நாவினால துதிக்கிறீங்க, உங்க உள்ளமோ தூரமா இருக்கு, உங்க உள்ளத்துல திருத்துவ பிரமாணம் இருக்கிறது. பாருங்க எவ்வளவு நிர்பாக்கியம் உள்ள ஜனங்கள், இந்த டினாமினேஷன் பீப்புள் எவ்வளவு பரிதபிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள், எவ்வளவு குருளர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு தரித்தர்களாக இருக்கிறார்கள். லபோதிக்க சபை அவிதமான ஒரு நிலையில இருக்கிறது. நமக்கு இன்னைக்கு ஒரு ப்ராபட் மூலமாக தேவன் திரை நீக்கப்படுதல், the mighty God unveiled before us, நமது முன்னிலையில் திரை நீக்கப்பட்ட வல்லமில்ல தேவன் என்ற செய்தியை கொடுக்கும் பொழுது அவர் எவ்வளவு மகிமையாக அது இருக்கிறது. நம்ம ஸ்பிரிட் அண்ட் வேர்டோடு வொர்ஷிப் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. வார்த்தையோடு சத்தியத்தோடும் ஆவியோடும் ஆராதனை பண்ணும்படியாக கர்த்தர் இன்னைக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதுதான் முதலாம் தூதனுடைய செய்தி. இரண்டாம் தூதனுடைய செய்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம்.
வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான்.
இத வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது, அவள் தன் வேசித்தனமான உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே. பாத்தீங்களா, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது. அதான் முதலாவது இது இம்பீரியல் ரோமாக இருந்தது, பேகன் ரோமாக இருந்தது, சீசருடைய ரோமாக இருந்தது. இப்பொழுது அது பேப்பல் ரோமாக மாறியிருக்கு. இப்பொழுது அது கத்தோலிக்க மார்க்கமாக மிஸ்ட்ரி பாபிலோனாக மாறியிருக்கு. அன்றைக்கு அது பாபிலோன், இன்னைக்கு அது மிஸ்ட்ரி பாபிலோன், ரகசியம் பாபிலோன். வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அரோர்களுக்கும் தாய் என்ன நாம அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. வெளிப்படுத்தல் 17:5 வாசிக்கும். இப்பொழுது அது சீசருடைய ரோமாபுரிய ராயர்கள் அன்றைக்கு ரோமாபுரிய தலைநகரமாய் வைத்து உலகத்தை ஆளுகை செய்தார்கள். இயேசு காலத்தில் அகஸ்டஸ் சீசர் ஆளுகை செய்தார், நீரோ மன்னன் ஆளுகை செய்தான், ஜூலியஸ் சீசர் ஆளுகை செய்தார். அப்படி அந்த சீசர்கள் வந்து ரொம்ப காலமாக ஆளுகை செய்தார்கள். ரோம் வந்து 4 மிருகமாக இருக்கிறது. அது பாபிலோன் என்று அழைக்கப்படும். பைபிள் டைம் வந்தது பாபிலோன். அந்த பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது. அது இன்னைக்கு மிஸ்ட்ரி பாபிலோனாக, போப்பிமின் ராமாபுரியாக, வாடிகன் பட்டணமாக இருக்கிறது. எல்லாம் வந்து கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால செகண்ட் ஏஞ்சல் என்ன சொல்லுகிறார், செகண்ட் ஏஞ்சலுடைய மெசேஜ் என்ன? பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, மிக தலை சிறந்த பட்டணம், உலகத்தை ஆளுகை செய்கிற அந்த பட்டணமானது விழுந்தது. அவள் தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே. அவளுடைய ஃபால்ஸ் டாக்டிங், அந்த வேசித்தனமான உக்கிரமான மது என்றாலும் அவள் அந்த ஃபால்ஸ் டாக்டிங். அந்த இஸ்ரீ வந்து அந்த சிவப்பு நிறம் உள்ள மிருகத்தின் மேலே ஏறி இருக்கிறாள். வேசித்தனத்தினாலும் அருவறுப்பினாலும் நிறைந்த பொற்பாத்திரம் அவள் கையில் இருக்கிறது. அந்த பொற்பாத்திரத்திலே மிருகத்தின் மேல் அவள் ஏறி இருக்கிறாள். அவள் பொற்பாத்திரத்தை வைத்திருக்கிறாள். அதுல வந்து சகல அருவறுப்புகளும் இருக்கிறது. எல்லா அருவறுப்புகளும் ஊற்றப்பட்டிருக்கிறது. பூமியின் குடிகள் அந்த வேசித்தனத்தினாலே அந்த உக்கரமான மதுவினாலே வெறி கொண்டிருக்கிறார்கள். அவள் எல்லாருக்கும் அதை கொடுத்துட்டா. சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாள். அதனால பெந்தகோச மக்களும் திருத்துவனா வந்து சண்டைக்கு வராங்க. ஒரு பாஸ்டர் அவருக்கு சத்தியத்தை சொல்ற பெந்தகோச பாஸ்டர் முன்காட பேசுற அவர் பேசின அவரு பேச என்ன அவளுக்கு என்ன கோபம் வருதுன்னா பயங்கர கோபம் வருது. சத்தம் போடும்போது ஆள் ஒல்லியா தான் இருக்கிறாரு. இந்த சத்தம் ரொம்ப வருது. அப்ப சீட்டு சச்சி அந்த சீட்டே அதிருது. என் மனைவி வந்து நீங்க இப்படி சத்தம் போட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்றார். அதனால போதும் நிறுத்துங்க அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு திருத்துவ வெறி அந்த மதுவுல வெறி கொண்டிருக்கிறார். அந்த பாஸ்டர் எட்வர்டு இத மதுவுல வெறி கொண்டிருக்கிறார். நடந்த காட்சியை மறக்க முடியாது. ஆளு ஒல்லியா இருப்பாரு, ஆனா அவருக்கு அவ்வளவு சத்தம் வருது. இந்த வேசியினுடைய மதுவினால அவர் வெறி கொண்டிருக்கிறார். யாருகிட்டயாவது போய் ஒன்காட பேசுங்க, இயேசுவே தேவன் பேசுங்க, உடனே அவங்களுக்கு எவ்வளவு வெறி இருக்குன்னு தெரியும். அவங்க எவ்வளவு மதுபானத்தை பானம் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். அந்த வேசியினுடைய கையில இருக்க பொற்பாத்திரத்துல இருக்குதான அந்த மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே, என்ன பாருங்க எவ்வளவு அக்யூரட்டா இருக்கு. இந்த டினாமினேஷன் பீப்புள் இந்த போதகள் எங்க இருக்கிறாங்க? இந்த இடத்துல இருக்காங்க, பைபிள்ல இந்த வசனத்துல இருக்காங்க. அந்த வேசித்தனமாய மதுவினால் குடித்து வெறி கொண்டிருக்கிறார்கள். பாத்தீங்களா? அதான் வந்து நம்ம எட்டாம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒன்பதாம் வசனத்துல இருந்து பனிரெண்டாம் வசனம் வரைக்கும் மூன்றாம் தூதனுடைய செய்தி ஒன்பதுல இருந்து வாசிக்கலாம்.
அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியாக பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாக
மூன்றாம் தூது அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதனும் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் கையிலாவது தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறான் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியான பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மதுவை குடித்து அக்னினாலும் கந்தகத்தினாலும் பரிசுத்த தூதர்களுக்குமாகவும் ஆட்டுக்குட்டியானுக்குமாகவும் அக்னினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பும். மிருகத்தை அதன் சொரூபத்தை வணங்களுக்கும் அதன் நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவு பகலும் இழப்பாறுதல் இராது. பாருங்க, இதுதான் மூன்றாம் தூதுணர்ச்சி. தேவனுடைய கற்பனை இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை காத்துக் கொள்கிற பரிசுத்தாண்டை பொறுமை இதிலே விளங்கும் இவ்விதமாக என்று கூறினான். இதுதான் மூன்றாம் தூதனுடைய செய்தி. மூன்றாம் தூதன் வந்து இதை மாதிரி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த மிருகத்தை அதன் சொரூபத்தை வணங்குறவர்கள், அவனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்தவர்கள், இவர்கள் வந்து அக்னினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார்கள். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களில் அது எழும்பும். அவளுக்கு இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மிருகத்தையும் அதன் முத்திரையும் தரித்தவர்கள் 666, அதுதான் மிருகத்தின் முத்திரை. சாபனத்துக்காரங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால மிருகத்தின் முத்திரை வரப்போகுது, அந்திகிரிசு முத்திரை வரப்போகுது, ஜாக்கிரதையா இருங்க, உபத்திர காலத்துல அந்த முத்திரையை அவங்க தரித்துக் கொள்ளுவாங்கன்னு சொல்றாங்க. நம்ம தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறேன்னா, இப்பமே அவங்க அந்த முத்திரையை தரித்திருக்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரியல. அவங்க உபத்திர காலத்துல அந்திகிரிசு காலத்துல தான் அந்த முத்திரை தரிப்பிக்கப்படும் சொல்லும் பொழுது இப்பொழுதே அந்த முத்திரையை அவங்க தரிச்சிருக்கிறாங்க என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய முத்திரை பரிசுத்தாவியாக இருக்கிறது. The seal of God is Holy Ghost. ஹோலி கோஸ் ரிஜெக்ட் பண்ணும் பொழுது எல்லாருமே மிருகத்தின் முத்திரையின் கீழே தான் இருக்கிறார்கள். தேவனுடைய முத்திரையை புறக்கணித்த அனைவரும் அவர்கள் மிருகத்தின் முத்திரையின் கீழே இருக்கிறார்கள். அந்திகிருசுவின் உபதேசம், அந்த ரோமாபுரியினுடைய உபதேசத்தை காணப்படுகிற எல்லாருமே மிருகத்தின் முத்திரையை ஆவிக்குறிப்பிடமாக தரித்திருக்கிறார்கள். திருத்துவத்தை விசுவாசிக்கிற அனைவரும் மிருகத்தின் முத்திரையின் கீழே இருக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு சீல் ஆஃப் காட், தேவனுடைய முத்திரையை தரித்திருக்கிறோம். பரிசுத்தாவி தேவனுடைய முத்திரையாக இருக்கிறது. இந்த மெசேஜ் அதாக அவர் நமக்கு அந்த முத்திரையை கொண்டு வருகிறது. இந்த மெசேஜை புறக்கணிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிறாள். எப்பொழுது இந்த மெசேஜை புறக்கணிக்கிறார்களோ அப்பொழுது அவங்க ரிஜெக்ட் ஆறாங்க. நான் வந்து எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுவேன், எனக்கு ஆண்டவர் வழி திறக்கிறாரான்னு பார்ப்பேன். எனக்கு யாராவது ஒருத்தர் வந்து சந்திக்கும்படியான சூழலை, அங்கே போய் பிரசங்கம் பண்ணும்படியான சூழலை வரும் பொழுது நான் என்ன செய்வேன்னா, அவங்களுக்கு தேவனுடைய முத்திரையை தரிப்பதுக்கேண்டான காரியங்களை சொல்லுவேன், இந்த தேவ ரகசியத்தை சொல்லுவேன். நேற்றைக்கு கூட ஒரு இடத்துல அப்படிதான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு நீர் வாய்ப்பு கொடுத்தால் நான் உம்முடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன், அவங்க புரியும்படியாக அதை பகிர்ந்து கொள்வேன். கொள்ளும்பொழுது அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிருகத்தின் முத்திரையில் கீழே வந்துருந்தாங்க. செய்தி அறிவிக்கப்படும் பொழுது அதை புறக்கணிக்கும் பொழுது அந்த முத்திரை கொடுக்கப்படுது. நீ கால சத்தத்தை கேட்டியா? ஆமா கேட்டேன். நீ வந்து விடுதலை பற்றி போகிறவனுக்கு மனசு இருக்கா? இல்லை. வா கதவு பக்கத்தில் வா, ஒரு காதில் ஓட்டை போட்டுருவாங்க. ஓட்டை போட்டால் காதில் எப்பவுமே அந்த ஓட்டை பெருசாக தெரியும். பெரிய கம்பியை வச்சு அங்கே நினைச்சதான் ஓட்டை குத்தூசியை வச்சு ஓட்டை போட்டோன்னா பெரிய ஓட்டையாக அது தெரியும். சாதாரண கம்மல் போடுறதுக்கு மாதிரி கிடையாது, பெரிய ஓட்டையாக போட்டுருவாங்க. அப்பொழுது பார்க்குறவன் என்ன நினைப்பா? இவன் ஓட்டக்காது போடு, இவனுக்கு ஓட்டக்காது, இவனுக்கு விடுதலையே கிடையாது. அல்ல, எக்கால சத்தத்தை புறக்கணிக்கும் பொழுது, இந்த ஏழாம் எக்கால இந்த எக்கால செய்தியை புறக்கணிக்கும் பொழுது, மெசேஜ் அதாக அவரை புறக்கணிக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு சீல் போடப்படும், மார்க் போடப்படுது. அவங்கள பார்க்குறவங்க காதில் ஓட்டை போட்டிருக்கிற இவனுக்கு விடுதலையே கிடையாது. அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வார்த்தையை கேட்கும் பொழுது ஏதோ சாதாரணமாக நினச்சிக்கிட்டு தாங்க பாஸ்டர் போதிக்கிறார். பாஸ்டர் தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த மெசேஜை ஏற்றுக்கொண்டால் உனக்கு சீல் ஆஃப் காட் வரும். இதை புறக்கணிந்தான் காதில் ஓட்டை போட்டாச்சு, அவ்வளோதான். த்ரீ ஏஞ்சல்ஸ் மெசேஜ், த்ரீ ஏஞ்சல்ஸும் ஒரே காரியத்தை தான் சொல்கிறாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லுகிறார்? இட் இஸ் த ஹவர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். முதலாம் தூதன் என்ன சொல்லுகிறார்? இது நியாய தீர்ப்பின் வேலையாக இருக்கிறது, சிறுசிகத்தரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாம் தூதன் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த அந்த வேசியினுடைய உக்கிரமான மதுவை நீங்க குடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்றார். Drink the wine of the wrath of her fornication. அவருடைய வேசித்தனமாய உக்கிரமான மதுவை குடிக்காதங்கன்னு சொல்றார். அந்த ஃபால்ஸ் டாக்டரின்ல போகாதங்க, டிரினிட்டி உபதேசத்துல போகாதங்கன்னு சொல்றார். சாபன மார்க்கமாய போவாதங்க, பாபிலோனிய உபதேசத்துக்கு போகாதங்க, அதை விட்டு வெளியே வாருங்கன்னு சொல்றாரு. மூன்றாம் தூதர் என்ன சொன்னால், மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன், அந்த ரகசிய பாபிலோனை குறித்து சொல்லுகிறாள். அந்த சாட்டன் பீஸ்ட், அந்த வேசி அதன் மேல உட்கார்ந்து இருக்கிறாள், அவள் அந்த பொற்பாத்திரத்தை வைத்திருக்கிறாள், நீங்க வந்து அதை வந்து பின்பற்றாதங்க, நீங்க அந்த முத்திரையை தரிக்காதங்க அப்படின்னு சொல்லி அந்த மிருகத்தின் முத்திரையை பற்றி தானே, அந்த வேசியை பற்றி தான காரியங்களும், அவளுக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பை குறித்து, த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த கிரேட் ஹோர், அந்த மகா வேசிக்கு வருகிற நியாய தீர்ப்பை குறித்து அங்கே மூன்றாம் தூதன் சொல்லுகிறார். எல்லாரும் ஒரே மெசேஜ் தான் சொல்றாங்க, நியாய தீர்ப்பு வந்து விட்டது, நீங்க வந்து அந்த மிருகத்தையும் பின்பற்றாதங்க, நீங்க நீங்க வார்த்தைக்கு திரும்புங்கன்னு தான் சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளும் அதைத்தான் சொல்றோம். அதன் பின்பு என்ன நண்டல் அங்கே பதினாலாம் வசந்த வாசிக்கலாம்.
பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கறிக்குள்ள அறிவாளனுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன்.
சரி, பின்பு நான் பார்த்தபோது இதோ ஒரு வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் சிரசிலே பொற்கிரீடத்தையும் கையிலே கறிக்குள்ள அறிவாளனுடைய ஒருவர் அந்த மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதனும் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்து கரு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறதை நோக்கி, பூமியின் பயிர் முற்றிட்டு உமது கருக்குள்ள அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறினான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தம்முடைய அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. அறிவாளை நீட்டினாரா உடனே முடிஞ்சு போச்சு. மேகத்தின் மேல் ஒருவர் இருக்கிறார், ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்ட் மேகத்தின் மேல் வந்திருக்கிறார், ஹல்லேலூயா. கருக்குள்ள அறிவாளை உடையவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையானது கருக்குள்ள அறிவாளாய் இருக்கிறது, மேகத்தின் மேல் இருக்கிறார். அவர் என்ன செய்யறனா, அங்க நீட்டினாரு உடனே அது அறுப்புன்றதுன்னா அர்த்தம் ஒரு செகண்ட்ல முடிஞ்சு போச்சு, நம்ம மேல போயிருந்தோம், ஹல்லேலூயா. ராப்சர், கோதுமையானது களஞ்சியத்தில் சேர்க்கப்படுது, பூமியின் பயிர் முதிர்ச்சி அடைஞ்சு எல்லாம் மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டாங்க, மனவாட்டி பரிபூர்ணம் அடைஞ்சிட்டா அது இன்னும் அது முத்தாம இல்ல, முத்திட்டு முத்துனா இப்போ அறுக்க வேண்டிய நேரம். எல்லா பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிட்டாங்க, எல்லா வார்த்தையும் போதிக்கப்பட்டாய் விட்டது. பைபிள் இருக்க எல்லா ரகசியத்தையும் பாஸ்டர்கள் வெளிப்படுத்திட்டாங்க, என் டைம் பிரீச்சர் அனாயிண்டட் பிரீச்சர் வெளிப்படுத்திட்டாங்க, மனவாட்டிக்கு எல்லாம் சொல்லப்பட்டாய் விட்டது, ராப்சரிங் ஃபெய்த் வந்துட்டாங்க, மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டாங்க, பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு அங்க சொல்லும் பொழுது அவர் தம்முடைய அறிவாளை பூமி மேல் நீட்டினார். பூமியின் விளைவு நீட்டின உடனே எல்லாமே அறுவடை ஆயிடுச்சு. அப்படிதான் எழுதியிருக்க அந்த வசந்த வாசிக்கலாம்.
அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது.
பூமியின் மேல நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. பாத்தீங்களா, ஒரு செகண்ட்ல கன்னிமை பொழுதுல நம்ம மேல எடுத்துக்கொள்ள விளைவு அறுப்புண்டு, அங்க அறுக்கப்பட்டு அது களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். அதன் பின்பு நம்ம இன்னொரு விதத்துல வாசிக்கும் பொழுது, பின்பு என்ன, வேறொரு தூதன் பரலோகத்திலிருந்து தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான், அருக்குள்ள அறிவாளை உடையவராக புறப்பட்டு வருகிறார். வேறொரு தூதனும் பலிப்பீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறத நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, அறுக்கிறதுக்கு நீருமுடைய கருக்குள்ள அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன்னுடைய அறிவாளை பூமியின் மேல் நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்துக்கு புறம்பே உள்ள அந்த ஆலையில் அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 1600 சாதி தூரத்துக்கு ரத்தம் புறப்பட்டு குதிரையிலும் கடிவாளம் மட்டும் பெருகி வந்தது. இதுதான் வந்து அர்மகதோன், இந்த சீன் ஆஃப் அர்மகதோன், அர்மகதோன் யுத்தத்தினுடைய காட்சியை பார்க்கிறோம். திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, பூமியில திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது. இது எதை குறிக்கிறது? உலகத்தினுடைய பாவத்தை குறிக்கிறது. எத்தனை புருஷனே வாகம் பண்ணி கொள்ளலாம், அவங்க வந்து யூடியூப்லையும் அது நியாயம்னு பேசிக்கிடுறாங்க, கல்யாணம் கட்டாமலே வாழ்ந்துகிடலாம், என்ன வேணாலும் செய்யலாம், என்ன அறிவறுப்புகளையும் செய்யலாம். அதை ஒரு அதை யாரும் பெருசாக நினைக்கிறது இல்லை. எவனாவது ஒருத்தன் சின்ன தப்பு செஞ்சா அதை பெருசா பேசுவாங்க. அவங்க எவ்வளோ பெரிய பாவிகள், எவ்வளோ பெரிய பாவத்தை செய்வாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க அருவறுப்பான பாவம், சோதோமின் பாவங்கள் இன்னைக்கு முழு உலகமும் அருவறுப்பான பாவத்தில் இருக்கிறது. ரொம்ப மோசமான உலகம். இதுவரைக்கும் உலகம் இந்த மாதிரி ஒரு மாரல் டீகே அழுகி போன இத சுவாபத்தை உடைய மக்களாக இருக்கிறார்களா? விதமாக போகலை. திராட்சை பழங்கள் பழுத்து இருக்கிறது. அரசியலில் எவ்வளோ அநியாயங்கள் இருக்கிறது, எவ்வளோ விதமான அக்கிரமங்கள் இருக்கிறது, அநீதிகள் இருக்கிறது. ஒருத்தன் தப்பு செஞ்சான்னா கரெக்டாக தெரியுது, உடனே தண்டனை கொடுக்க வேண்டியதானே, அதுக்கு வந்து பல இதாக இழுத்து அடிச்சுக்கிட்டு அதை திருப்புறதா வேலை? கண்கூட தெரியுது இது இந்த மாதிரி செஞ்சுருக்கிறான். ஒரு பெண் பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு போகிற பெண் பிள்ளைய தாப்ப மேலே இருக்க விரோதத்தினால அந்த பெண் பிள்ளைய கையும் காலுமா கையையும் கட்டி காலையும் கட்டி பெட்ரோலை ஊற்றி தீ கொளுத்திருக்கிறான். அதுதான் நல்லா தெரியுது, அவன் வந்து மரண வாக்குமூலம் கொடுக்குறான். இந்த ரெண்டு பேர் தான் என்னைய வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க, பெட்ரோலை ஊற்றி நான் கடையில் இருக்க சொல்ல என்னை வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இதுக்கு வேற எல்லாமே இருக்குது, மரண வாக்குமூலம் கொடுத்துருக்குற ஆதாரம் இருக்குது, அதை கொண்டு ஜெயிலில் போட்டு அப்படியே காலத்தை தள்ளுறது. ஏன்னா அவன் ஆளுங்கட்சியை சேர்ந்தவனாக இருக்கிறான். அரசியல் வகையில் நீதி நேர்மை இல்லை, கண்கூட தெரியுது. ரெண்டு பேரை போலீஸ் வந்து அடிச்சு கொண்டு இருக்கிறான், இதெல்லாம் வேற என்ன ஆதாரம் தேவை? ஒண்ணுமே தேவையில்லை, எல்லாம் கண்கூடாக தெரியுது. ஏன் நீதியான தண்டனை கொடுக்க வேண்டிதானே? குற்றவாளிகளை தப்ப வைப்பது இதுதான் இன்னைக்கு உலகம் வந்து ரொம்ப அநீதியான இருக்குது. அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யும். ஒரு போஸ்ட்ல வந்தானா எத்தனையோ 1000 கோடி சேர்க்கிறோம், எத்தனையோ 1000 கோடி. ஒரு கவுன்சிலர் கூட எத்தனையோ வந்து எத்தனையோ லேக்ஸ் அவன் சேர்க்கிறான், சாதாரண ஒரு கவுன்சிலர். சொல்ல அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், ஏதோ புரோனோகிராபி எல்லாம் பார்த்து உலகமே இன்னைக்கு சீரழிஞ்ச நிலையில் இருக்கு. திராட்சை பழங்கள் பழுத்து இருக்கிறது. நீ நம்முடைய கருக்குள்ள அறிவாளை நீட்டி அதன் கொலைகளை அறுத்து விடும். இதான் சீன பர்மகதும் கத்தர் என்ன, சோதோமின் பாவம் பெருகி போச்சு, நோவா காலத்தில் பாவம் பெருகி போச்சு, அழிக்காம இல்லை, இதை அவர் நீதியை செலுத்துவார். மனுஷன் நீதியை செலுத்தாமல் இருக்கலாம், ஜட்ஜ் வந்து நீதியை செலுத்தாமல் இருக்கலாம், இது அரசாங்கத்தில் பதவியில் இருக்கிறவங்க தலைவர்கள் நீதியை செலுத்தாமல் இருக்காங்க, அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். அந்த அவர் நீதி உள்ள நியாயாதிபதி இந்த உலகத்துக்கு நியாயத்தை செலுத்துவார். அப்பொழுது என்ன, அந்த தூதன் என்ன சொன்னார், தன்னுடைய அறிவாளை நீட்டி பூமியின் திராட்சை பூமியின் நீட்டிப்பும் திராட்சை பழங்களை தேவனுடைய கோபாக்கினை என பெரிய ஆலையிலே போட்டான். திராட்சை பழத்தை அறுத்து ஆலையில போட்டு நசுக்கும் பொழுது திராட்சை ரசம் உண்டாகும். அதே போல தேவ கோபாக்கினை ஆயில அங்க வந்து ஆலையில போடும் பொழுது அந்த ஆலையில இருந்து 1600 சாதி தூரத்துக்கு, 1600 சாதினா பர்லாங்கன்னு அர்த்தம், 1600 பர்லாங்குக்கு ரத்தம் போதுன்னா 1600 பர்லாங்குன்னா என்னன்னா 200 மைல் தூரத்துக்கு குதிரையின் கடிவாளம், குதிரை வந்து இவ்வளவு உயரம் இருக்குன்னா அந்த கடிவாளம் வரைக்கும் அவ்வளவு ரத்தம் போனது. ஆர்மகதோன் யுத்தத்துல எல்லா உணவு உலகமும் அழிஞ்சு, அதைத்தான் அது குறிக்கிறது. பாத்தீங்களா, இந்த த்ரீ ஏஞ்சல்ஸ் மெசேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். மார்டின் வெஸ்லி பிரதர் பென்ஹாம் மூன்றாம் தூதனுடைய செய்தி எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுச்சு, அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வெளிப்படுத்துது. 13 வசனத்துல ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் எங்களை இருக்கு, அத்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். ஆண்டவர் கலை கரெக்டா எழுதி வச்சிருக்கிறார் என்ன நடக்க போகுது, இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவருடைய பிரைடுக்கு அந்த அடையாளத்துக்கு பின்னால இருக்கிற சத்தமான அந்த சத்தமானது வெளிப்படுத்துகிறது. ஆமென்,
ஆமென்.
வெளிப்படுத்தல் 13000 1 வசிக்கலாம்.
பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள்,
நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதுக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன, அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும், அதன் தலையின் மேல் தூசணமான ஒரு நாமம் இருந்தது. அந்த தூசணமான நாமம் விகாரஸ்விலிட்டி, தேவனுடைய குமாரனுக்கு பதிலாக ஆளுகை செய்கிறவர். ரோமாபுரியில் இருக்க 10 ராஜ்யங்கள் யூரோப்பியன் யூனியன் குறிக்கிறது, அதான் 10 கொம்புகள், 7 தலைகள். ரோமாபுரியானது 7 மலைகள் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. எல்லாமே அது ரோம குறிக்குது. ஃபர்ஸ்ட் மிருகம் வந்து ரோம், அது வந்து சமுத்திரத்திலிருந்து எழும்பி வர. சமுத்திரம் என்றால் திரளான ஜனங்கள் அர்த்தம். அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற திரளான தண்ணீர்களை கண்டாயே, அது ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரமாமே. வெளித்தொழில் 17:14 வாசிக்கிறோம், அது ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரர்கள், அதுதான் திரளான தண்ணீர் மேல் அவள் வீச்சிருக்கிறாள். சமுத்திரத்திலிருந்து அந்த மிருகம் எழும்பி வருகிறது. அது 7 மலைகள் மேல் கட்டப்பட்ட ரோமாபுரியா இருக்கிறது. அதுல 10 ராஜ்யங்கள் அதை ஆண்டது, யூரோப்பியன் யூனியனை அதை ஆளுகை செய்தது. அதனுடைய அதுக்கு 10 கொம்புகள் இருந்தது, 10 ராஜாக்கள் இருந்தார்கள். அது தலையிலே ஒரு தூசணமான நாமம் எழுதப்படுது. போப்பின் தலை மேல ஒரு பெரிய கிரீடம் இருக்கிறது, தங்கத்தினால முத்துக்களினால பதிக்கப்பட்ட கிரீடம் இருக்கிறது. அதுல என்ன எழுதி இருக்குது, விகாரஸ் பிலிடி, தேவனுடைய குமாரனுக்கு பதிலாக ஆளுகை செய்கிறவர் என்று எழுதப்பட்டு தூசணமான ஒரு நாமம் இருந்தது. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது, அதன் கால்கள் கரடியை போல இருந்தது, அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தது, வலுசற்பமானது. தன்னுடைய சிங்காசனத்தின் தன் பலத்தையும் மிகுந்த அதிகாரத்தைக்கு அது கொடுத்தது. அதன் கால் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாக காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் அந்த காயம் சாவுக்கேதுவன் அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. பூமியின் குடிகள் யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமல் மிருகத்துக்கு ஒப்பான வந்தார், அவனோடு கூட ஏத்து நிற்கிறவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள் அப்படி என்று எழுதப்படுகிறது. அந்த மிருகம் வெளிப்படுத்தல் 13 சொல்லப்பட்ட முதலாவது மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருது, ரோமாபுரியா இருக்கிறது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாக காயப்பட்டதை கண்டேன் என்று சொல்லும் பொழுது அதுதான் வந்து போப்பிவின் ரோமாபுரி, அதாவது சீசருடைய ரோமாபுரி. இயேசு கிறிஸ்து காலத்துல சீசர்கள் உலகத்தை ஆண்டார்கள். அதனால சீசருடைய ரோமாபுரியானது கிபி 476 முடிஞ்சு போனது. அதன் மீது அந்த இம்பீரியல் ரோம், அந்த சீசருடைய ரோமாபுரியானது, ரோம அந்த பொலிட்டிக்கல் அந்த கிங்டம் ஆனது முடிவடைந்தது. அதன் பின்பு அது எப்படி மாறிட்டுன்னா, தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாக காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. இப்பொழுது அது போப்பிவின் ரோமாபுரியா மாறிச்சு. அதே ரோமாபுரி தான் இப்பொழுது போப்பிவின் ரோமாபுரியாக மாறிவிட்டது. பேப்பல் ரோமா மாறிவிட்டது. இம்பீரியல் ரோம் பிகேம் பேப்பல் ரோம். போப்பு இப்பொழுது ரோமாபுரியில் ஆளுகிறது. உலகத்திலுக்கு அந்த கத்தோலிக்க மார்க்கத்தின் தலைவராயிருக்கிறார். வாடிகன் பட்டணத்தினுடைய ராஜாவாகவும் இருக்கிறார். பொலிட்டிக்கல் பவரும் இருக்கிறது. அது தனி ஒரு ராஜ்யம் வாடிகன். இப்போ உலகத்தில் 124 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க. 124 கோடி மக்களுக்கு ஒரு ஒரு லீடர், சிங்கிள் ஹெட், அவர் போப்பு. போப்பின் மார்க்கம் உலகம் முழுசு அது பரவி. அதனால் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிக்கிறவனாக புறப்பட்டான். ஆட்டுக்குட்டியான முத்திரையில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவங்களை ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளக்குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டு போனான். அதான் அவன் வெள்ளப்பிடித்திருந்தான். அதான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் உலகம் முழுசும் போயிட்டு கத்தோலிக்க மார்க்கத்தை அப்படியே பரப்பி உலகம் முழுசும் கேத்தோலிக்காக அது மாறிப்போச்சு. கத்தோலிக்க மார்க்கம் இல்லாத நாடே கிடையாது. தென் அமெரிக்காவில் எல்லா நாடுகளும் கத்தோலிக்க மார்க்கம் தான். பிலிப்பைன்ஸு கத்தோலிக்க நாடு தான். இந்தியாவில் கத்தோலிக்கல் தான் மெஜாரிட்டி. அவங்களுடைய ஆர்கனைசேஷன் ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன். அவங்களுடைய சொத்துக்கள் ஏராளம். காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் அநேக ஜென்ரல் கமர்ஷியலாக நிறைய வச்சுருக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்க கையில் இருக்குது. சிங்கிள் ஹெட்டு போப்பு தான். எல்லாத்துக்கும் ஒரே தலைவர் போப்பு. எல்லாம் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். பெரிய ராஜ்யம். இப்பொழுது பேப்பல் ரோமாபுரி அந்த அஞ்ஞான ரோமாபுரியை காட்டிலும் பெருசாக இருக்குது. அதாவது தலைகளில் ஒன்று சாபுக்கு எதுவாக காயப்பட்ட கண்டேன். சீசருடைய ஆட்சிக்கு முடிவந்து அதே இது என்ன சொன்னா, அது போப்புவின் ரோமாபுரியாக கிறிஸ்டியானிட்டி என்ற போர்வையில் அது உலகமெங்கிலும் அது வந்துவிட்டு தாய்சே வழிபாடு மரியாள் மாதாவே வாழ்க, இதோ ஜெபமாலை ஊதுவத்தி கொளுத்துவது எல்லா பைபிளுக்கு விரோதமானது. எல்லா பாபிலோனிய மார்க்கம் தாய்சே வழிபாடு. அந்த குழந்தையை விட அந்த தாய்க்கு தான் அதிக முக்கியத்துவம். எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவ குழந்தையாவே வைக்கிற மார்க்கம். அந்த தாய் தான் பொற்கோலை பிடித்திருப்பாள். மகன் பிடித்திருக்க மாட்டான். மகன் பச்சை குழந்தையா தான் இருப்பார். எப்பவும் இடுப்புல வச்சுக்கிட்டு தான் இருப்பார். இத மாதிரி ஒரு மார்க்கம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கா. அது அவங்க தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். உலகம் அதை அங்கீகரிக்கிறது. இதமாக என்ன சொல்லால், அந்த மிருகம் தான் ரோமாபுரி. அதன் பின்பு 11 வாசிக்கலாம். அதே இதான 11.
பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டி கோப்பாக 2 கொம்புகளுடையதா இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது.
இதோ பின்பு ஒரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அந்த மிருகம் தான் அது அமெரிக்கா. அமெரிக்கால யாருமே இல்லை. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். பின்பு ஐரோப்பாவில் இருக்கவங்க தான் அந்த நார்த் அமெரிக்காவில் 13 காலனிஸாக அங்கே செட்டில் ஆனாங்க. அதெல்லாம் அது பூமின்னா ஜனமே இல்லாத இடம். சமுத்திரன்னா அதிக ஜனங்கள் இருக்கிறது. இது பூமியிலிருந்து எழும்பி வருகிறது அமெரிக்கா. இது அதுக்கு 2 கொம்புகளை தான் இருக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டியை போல அது இருக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு நாடாக தான் இருந்தது. ஆட்டுக்குட்டியை போல இருந்தது. 2 கொம்புகள், 2 கட்சி தான். இந்தியாவில் பல கட்சி இருக்குது. தமிழ்நாட்டில் பல கட்சி இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் 2 கட்சி தான். டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் பைபிளில் சொல்லப்பட்டது நிறைவேறுது. இன்னொரு கட்சி வருமா? இங்கே பைபிளில் 2 கட்சி தான் சொல்லியிருக்கு. உலகம் முழுசும் பல கட்சிகள் இருக்கிறது. பல கட்சிகளை கூட்டணித்து தான் ஆளுகை செய்கிறாங்க. மலேசியாவில் எத்தனையோ கட்சி இருக்கு. இப்படி ஒவ்வொரு நாடுலேயும் பல கட்சிகள் இருக்கும் பொழுது இந்த அமெரிக்காவில் மட்டும் 2 கட்சி தான். இந்நாள் வரைக்கும் 2 கட்சி தான். சுதந்திரம் அடைஞ்சு 200 வருஷத்துக்கு மேலே ஆகிவிட்டது. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 60-70 வருஷம் தான் ஆகுது. அவங்க வந்து ஆங்கிலேயர்கிட்டருந்து சுதந்திரம் 1776 வருஷம் சுதந்திரம் அடைஞ்சாங்க. வாஷிங்டன் ஜார்ஜ் வாஷிங்டன் போராடினார். அது ஒரு ப்ரோட்டஸ்டன்ட் கண்ட்ரி. இப்பொழுது அது கத்தோலிக் கண்ட்ரியாக மாறி இருக்கிறது. கத்தோலிக்கர்களை இப்பொழுது டாமினேட் பண்றாங்க. 2 கொம்பு தான். இப்பொழுது இருக்கிறவர் பில் கிளின்டன் இல்லை. இப்பொழுது இருக்க டொனால்டு ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிக் கட்சியை சேர்ந்தவர். ஒபாமா வந்து டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்தவர். ஒபாமாலாம் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவங்க. டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் பொதுவாக கத்தோலிக்கர்கள். ஆனா ரிப்பப்ளிக் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் ஜார்ஜ் புஷ் எல்லாமே அவங்க ப்ரோட்டஸ்டன்ட். டொனால்டு ட்ரம்ப்பும் ப்ரோட்டஸ்டன்ட் தான். அதனால தான் அவர் பைபிள் வாசிக்கிறார். பைபிளை பற்றி சொல்லுகிறார். சங்கீதம் 33:18-19 தான் அவர் வந்து சொல்கிறார். இந்த கொரோனா வைரஸுக்கு பாதுகாப்பான அந்த வார்த்தை வந்து அப்படின்னு சொல்கிறார். அவன் அவங்க காரணம் என்னன்னா, அவர் பாவியான ஒரு மனுஷனாக அதே பாவத்தை செஞ்சிருந்தாலும் கூட அவர் புராட்டஸ்டன்டா இருப்பனால வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இந்த டெமோக்ரட்டி பில் கிளிண்டன் ஒபாமா இவங்க எல்லாம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் கத்தோலிக்க மார்க்கத்தோடு இணைஞ்சவங்க. ஒன்லி ட்ரூ தான். அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ரெண்டு கொம்புல இருந்தது, ஆனால் அது வலு சர்ப்பத்தை போல பேசினது அப்படின்னு எழுதியிருக்கு. ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்துகிட்டு பேசுறது வலு சர்ப்பத்தை போல பேச, ரோமாபுரி அது பின்னால இருக்கு. ரோமாபுரி என்ன சொல்லுகிறதோ, வாடிகன் என்ன சொல்லுகிறதோ அதுதான் இப்பொழுது சொல்லும், அது பேசும். அங்க வந்து ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் வந்து அங்க டாமினேட் பண்ணுது. என்னைக்கு கென்னடி வந்து ஒயிட் ஹவுஸ்ல வந்தாரோ அன்னையில இருந்து அது வந்து டெமோக்ரட் அந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் மேற்கொண்டு. கென்னடி ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தது. நிக்சன் வந்து ப்ரோட்டஸ்டன்ட் மார்க்கத்தை சேர்ந்தார். நிக்சனுக்கும் அந்த கென்னடிக்கும் எலெக்ஷன்ல போட்டி ஏற்படும் பொழுது நிக்சன் தோல்வி அடைந்தார். பெண்களுடைய ஓட்டினாலே இது அவர் கென்னடி ஜெயித்தார் என்று சொல்லப்படுது. நான் நிக்சனுக்கு ஓட்டு போட்டேன் என்று சொல்லுகிறார். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, அது ரெண்டு கட்சியுடையதா இருக்கிறது. ஒண்ணு வந்து டெமோக்ரட்டிக்கு, இன்னொன்னு வந்து ரிபப்ளிக், ஒன்னு கத்தோலிக்கு இன்னொன்னு ப்ரோட்டஸ்டன்ட். இப்பொழுது கத்தோலிக்க வந்து என்ன செய்தா மேற்கொண்டு விட்டது, டாமினேட். ஒரு பெண் ஆளுகை செய்வாள். அது ப்ரோட்டஸ்டன்ட் கண்ட்ரியா இருந்தது, 13 காலனிஸ் உடையதா இருந்தது. அதான் வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்துல வந்திருக்கு. அதுல 13 ஸ்ட்ரைப்ஸ், 13 காலனிஸ் உடையதாக அது ஆரம்பிக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்துல அது இருக்கிறது. அது வந்து அமெரிக்காவாக இருக்கிறது. பிரணம் வந்து தன்னுடைய செய்தியிலே கான்பரன்ஸ் என்ற செய்தியிலே சொல்லுகிறார். கான்பரன்ஸ் என்ற செய்தி 60 வருஷம் 11 மாசம் 26 தேதியிலே பேசியிருக்கிறார். 19 பேராகிராஃப்ல பேசியிருக்கிறார். அதுல என்ன சொன்னார் என்றால், கான்பரன்ஸ் நடக்கிற ஜெனீவா கான்பரன்ஸ், ஐக்கிய நாட்டு சபை கான்பரன்ஸ் ஜெனீவாவில் நடக்கும் பொழுது, கான்பரன்ஸ் வித் காட் என்ற செய்தியில பிரதமர் சொல்லுகிறார். Did you notice right now at the last hour? நாம இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். When we brought where that this last great conference, ஒரு பெரிய மாநாடு நடந்தது, where Khrushchev and five nations of the East, Khrushchev என்பவர் ரஷ்ய நாட்டு அதிபதி, 5 கிழக்கத்திய நாடுகளுக்கு பிரதிநிதியாயிருந்தார், Eisenhower the leader five nations of the West, represented Eisenhower அமெரிக்க நாட்டினுடைய அதிபதி, அவர் வந்து மேற்கத்திய நாடு 5 நாடுகளுக்கு பிரதிநிதியாக வந்திருந்தார். And the 10 toes of the image, தானியல் கண்ட ஜலையிலே அந்த பாதத்தின் நாளில் வந்திருக்கிறோம். பாதத்தில் 10 விரல்கள் இருக்கிறது. இடது பாதத்தில் 10 விரலும், வலது பாதத்தில் 10 விரலும். அதுதான் வந்து இது அமெரிக்கா அண்ட் குருச்சேவ், அந்த ஐசன்ஹோவர் குருச்சேவ். இவர் 5 நாடுகளுக்கு ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கிறார். இது ஐசன்ஹோவர் மேற்கத்திய நாடுகளுக்கும், அங்கே ரஷ்யா வந்து கிழக்கத்திய நாடுகளுக்கும் 5 ராஜ்யங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கார். 5 5 10, 10 டோஸ். இப்பொழுது நம்ம அந்த 10 விரல்களின் காலத்தில் இருக்கும். தானியல் கண்ட சிலையினுடைய 10 விரல்களின் காலத்திலே நம்ம இருக்கிறோம். அது வந்து என்னன்னா, 10 டோஸ் ஆஃப் த இமேஜ் தே வுட் நாட் மிக்ஸ். அவங்க ரெண்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் என்னைக்கும் ஒன்று சேராது, விரும்பும் களிமண் போல. அண்ட் Khrushchev took off his shoe and beat it. Khrushchev என்ன செய்தார் என்றால், தன்னுடைய செருப்பை எடுத்து மேசையில் டக்கு டக்குன்னு அடித்தார். என்ன அடித்தார்னா, உங்களை நாங்கள் கொன்னுருவோம் அப்படிங்க அந்த மாதிரி ஒரு இதுக்காக அப்படி அடிக்கிறார். அவங்கள பார்த்து அங்கே மேசை மேலே அடிச்சார், ஒரு புக்கை எடுத்து மேசை மேலே அடிக்கலை. அவர் வந்து ஷூவை எடுத்து அடிக்கிறார், உங்களை நாங்கள் மிதிச்சிருவோம், உங்களை நாங்கள் தொலைச்சிருவோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். யார? அமெரிக்காவை. குறிச்சேவ் என்றால் ரஷ்ய பாசையில கிளேன்னு அர்த்தம், களிமண் அர்த்தம். அதே போல ஐசன்ஹோவர் என்றால் இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு அயன் அர்த்தம். அமெரிக்கா அயனா இருக்கிறது, ரஷ்யா கிளேயா இருக்குது. கிளே அயனை ஜெயிச்சிரும். உங்களை நாங்க வந்து சும்மா விட மாட்டோம், உங்களை நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது நம்ம பாதத்தின் நாட்கள்ல வந்திருக்கிறோம், 10 விரல்கள் காலத்தில் வந்திருக்கிறோம். அது உண்மையாக நடந்த சம்பவம். 1959 வருஷத்தில் அந்த கான்ஃபரன்ஸில் அது நடந்தது. பிரதம் அதை நோட் பண்ணுகிறார். ஈகிள் ப்ராஃபிட் அதை கவனிக்கிறார். அவர் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குறிச்சேவ் அப்பொழுது ரஷ்ய அதிபதியாகும். ஐசன் ஹோவர் வந்து அமெரிக்க அதிபதியா இருக்கிறார். பிரதர் பிரனாம் ஈகிள், அந்த ஈகிள் ப்ராஃபட் அங்க இருக்கும் பொழுது இந்த செய்தியை அவர் பார்க்கிறார், இந்த காட்சியை அவர் காண்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர மாட்டார்கள். நெக்ஸ்ட் திங், த கமிங் ஆஃப் த ஸ்டோன் தட்ஸ் ஹியூட் அவுட் ஆஃப் த மவுண்டன் வித் ஹேண்ட்ஸ் தட் ரோல் இன் டு த ஜென்டல் கிங்டம் இட் வில் பி பினிஷ். அடுத்த காரியம் என்ன? இப்பொழுது பத்து விரல்கள் காலத்துக்கு வந்திருக்கிறோம். அடுத்த காரியம் என்ன? கையால் பெயர்க்கப்படாத கல் மலையிலிருந்து உருண்டு வந்து அதுல மோத வேண்டும், அப்பொழுது அந்த ராஜ்யங்கள் அழிஞ்சு போகணும். நெக்ஸ்ட் திங் அதுதான், இப்பொழுது அதுதான் நடக்கும். இப்பொழுது நம்ம பத்து விரல்களின் காலத்துல வந்திருக்கிறோம். கல் உருண்டு வந்து கொண்டிருக்கிறது, சிலையின் மேல் மோதுகிறது, ஒரு நாள் அதை முற்றிலும் அதை டிஸ்ட்ராய் ஆகிவிடும். தேவ தரிசனங்கள் மாறுவதில்லை. God's word never fail. Hallelujah. அல்ல சூ எடுத்து அடிச்சார். உலகத்தினுடைய அழிவு நேரத்திலே, முடிவு நேரத்திலே நம்ம வந்திருக்கிறோம். We live in the days of ten toes. பத்து விரல்களின் காலத்தில் இப்பொழுது நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு வந்து ஐசன்ஹோவர் குறிச்சே அஞ்சு நாடுகள், இங்கே அஞ்சு நாடுகள், மொத்தம் பத்து விரல்கள். அது பிரதர் பிரணாம் வாழ்ந்த காலம். இப்பொழுது நம்ம வந்து அதுல இருந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து யாரு? அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப். ரஷ்யாவில் யாரு? வால்டிமிர் புட்டின். அதே இப்போ அதே சேம் பவர் தான் இப்பவும் இருக்குது. பிரதர் பிரணாம் காலத்தில் வாழ்ந்த சேம் பவர் அமெரிக்கா ரஷ்யா. இப்போ அது டெவலப் ஆகி டெவலப் ஆகி இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப்பும் வால்டிமிர் புட்டின் இருக்குது. இதுதான் பத்து விரல். டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது அமெரிக்க நாட்டின் அதிபதியாக இருக்கிறார். இதை வால்டிமிர் புட்டின் என்ன சொல்லியிருக்கார்? 2036 வருஷம் வரைக்கும் இனிமேல் அவர் தான் வந்து ரஷ்ய அதிபதி. அவர் வேற யாருமே ரஷ்ய அதிபதி அவங்க எலெக்ட் பண்ணிட்டாங்க. இனிமே அவர் தான், வால்டிமிர் புட்டின் தான் ரஷ்யாவுக்கு எப்பவுமே அவர் தான் அதிபதி. அதே போல சீனாவுக்கு ஷி ஜின்பிங் தான் எப்பவும் அதிபதி. அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு நாடுகளும் என்ன செய்யுது? நம்மளும் நிரந்தரமா அதிபதியா இருக்கலாமே. மிருகத்துக்கு ஒப்பானவன் யார்? அதனோட எதிர்த்து நிற்கத்தக்கவன் யார்? எல்லா எதிர்கட்சிகளையும் நசிக்காச்சு, ஜனங்களை எல்லாம் கண்ட்ரோல்ல கொண்டாச்சு. இனிமே நான் தான், எந்த எதிர்கட்சியும் எழும முடியாது, யாரும் எனக்கு விரோதமா பேச முடியாது. மிருகத்துக்கு ஒப்பானவன் யார்? அதனோடு எதிர்த்து நிற்கத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அந்த மாதிரி காலம் மனுஷனை வணங்குற காலம். உலகமே திருப்பி பார்க்கறது, உலகமே பாராட்டுறது, யோ நான் எவ்வளவு பெரிய தலைவர், தன்னைத்தானே மகிமைப்படுத்தி எனக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியத்தையும் நசுக்கி போட்டு இதோ ஒரு நாட்டுக்கு நிரந்தரமான தலைவராக மாறுவது. இந்த நேரத்தில் நம்ம அப்படி ஜீவிச்சு கொண்டிருக்கோம். உலகம் ரொம்ப பொல்லாத காலமாய் மாறிவிட்டு. மூணு கேப்டன் பிரதர் பிரணாம் சொல்லுகிறார். ரஷ்யா வந்து அயன் கேப்டன், இரும்பு திரை. சைனா வந்து பேம்பு கேப்டன், மூங்கில் திரை. அந்த ரோம் வந்து பர்பிள் கேப்டன், இரத்தாம்பர திரை என்று த்ரீ கேப்டன் இருக்கு. மூன்று திரைகள் இருக்கிறது. திரை என்றால் அதுக்கு பின்னால நடக்கிற காரியம் உங்களுக்கு தெரியாது. அந்த அரசியல்ல பின்னால இருக்க காரியம் தெரியாது. அவங்களுடைய ஹிடன் அஜெண்டா உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ரஷ்யா இரும்பு திரை, அந்த நாட்டில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இது பேம்பு கேட்டின், இது சைனா பேம்பு கேட்டின். உங்களுக்கு என்ன ஆகு, சைனா கவர்மெண்ட்ல என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது, மீடியாவில் தெரிஞ்சு கொள்ள முடியாது. அது வந்து பர்பிள் கேட்டன், கத்தோலிக்க மார்க்கம், பர்பிள் கேட்டன் ரோம். என்ன நடக்குன்னு தெரியாது, அவங்களுக்கு பெரிய ஹிடன் அஜெண்டா இருக்கு. அதே போல தான் இந்தியா, அதே மாதிரி தான். என்ன ஹிடன் அஜெண்டா வச்சிருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஜனங்களை வந்து தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து தாங்களே நிரந்தரமாக ஆளுகை செய்ய வேண்டும். தங்களுடைய ஹிடன் அஜெண்டா, மறைவான திட்டங்களை அதை நிறைவேற்ற வேண்டும். இதை மாதிரி உலகம் இன்னைக்கு இருக்கு. பர்பிள் கேப்டன் ரோமாபுரியா இருக்கிறது. அயன் கேப்டன் பேம்பு கேப்டன். இந்த அயனும் பேம்பும் இணைஞ்சிரும். ரயன் கேட்டன் ரஷ்யா, ரஷ்யாவும் சைனாவும் இணையும், எப்படி இருந்தாலும் அது கம்யூனிஸ்ட் நாடு. அதனால் அந்த கம்யூனிஸ்ட் இணைஞ்சு இணைஞ்சினோ தர்பல் கேட்டனுக்கு விரோதமாக வரும். வரும் பொழுது இதை ரோமாபுரியானது அழியும் என்று அறிந்திருக்கிறோம். தானியேல் 7 4 மிருகங்களை குறித்து தானியேல் சொல்லுகிறார். முதல் 7 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, முதலாம் மிருகம் சிங்கத்து கொப்பாக இருந்தது, அது பாபிலோனிய ராஜ்யம். நம்ம பாட்டு புஸ்தத்துலேயும் படம் போட்டிருக்கோம். இங்கே பாட்டு புஸ்தத்தில் முதலாவது படமே வந்து அந்த மிருகங்களையும் அந்த ராஜ்யங்களை குறித்து தான் எழுதியிருக்கு, போட்டிருக்கு. நீங்கள் அந்த படத்தை பார்க்கும் பொழுது அந்த 4 ராஜ்யங்களை நீங்கள் அறிய முடியும். இந்த படத்தில் 4 மெட்டல், 3-4 மெட்டல்ஸ், கோல்டு, சில்வர், பிராஸ், அயன், அதுக்கு பிறகு கிளே. இங்கே பார்க்கும் பொழுது முதலாவது சிங்கம், 2 கரடி, 3 சிவிங்கி, 4 மிருகம் கெடிதும் பயங்கரமான மிருகம். பிள்ளைகள் கம்ப்யூட்டரில் பார்க்கும்பொழுது வித்தியாசமான மிருகங்கள்லாம் பார்க்கும், அருவறுப்பாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த படத்தெல்லாம் பார்க்காதங்க பிள்ளைகளா, ராத்திரி கெட்ட சொப்பனை வரும்னு சொன்னாலும் அது அதை தான் போய் பார்க்கும். அதுதான் அந்த கெடிது பயங்கரமான மிருகம். கம்ப்யூட்டரில் அவ்விதமான மிருகத்தை சித்தரிச்சிருக்கிறாங்க, பிள்ளைகள் அதை தான் போய் பார்க்கும். அந்த ஹிடியஸ் திங்ஸ், அந்த பயங்கர தோற்றத்தை உடைய மிருகத்தை தான் பார்க்குது. அதான் இவ்விதமான ஒரு மிருகங்கள். தானியேல் 7 4 மிருகங்களை பற்றி சொல்லுகிறான், ஆனால் வெளிப்படுத்த தானியேல் வந்து 4 மிருகங்களை பார்க்குறான், ஆனா யோவான் வந்து 5 மிருகத்தை பார்க்கிறோம். முதலாவது என்ன சேர்ந்தால் அங்க பாபிலோனிய ராஜ்யம், 2 மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், 3 கிரேக்க ராஜ்யம் அலெக்சாண்டர், அதுக்கு பிறகு ரோம ராஜ்யம் இரும்பு கால், இப்பொழுது நம்ம கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். இது 5 ராஜ்யம் அமெரிக்காவை பார்க்கிறோம். அமெரிக்காவை வந்து தானியேல் பார்க்கல, ஆனால் அமெரிக்காவை வந்து இங்க யோவான் பார்க்கிறான். அதுதான் வெளிப்படுத்தல் 13 முதல் மிருகம், முந்தின மிருகம் வந்து அது ரோம். தானியேல் அந்த மிருகத்தை பார்த்தான், ஆனா 5 மிருகம் அமெரிக்கா. இந்த அமெரிக்காவே அவன் பார்க்கல, தானியேல் பார்க்கல, ஆனா யோவான் பார்க்கிறான். அது 11 வசனத்துல இருந்து 18 வசனம் வரைக்கும் எழுதியிருக்கிறது. அது வந்து மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயமாறப்பட்ட சொசமாக்கப்பட்ட மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று அது பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு. ஒரு மிருகத்துக்கு ஒரு இமேஜ் ஏற்படுத்தும், மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யறதுக்காகவும், அந்த மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர், ஐசிறுமான்கள் தரித்திரர், அடிமைகள் சுயாதீனர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும். அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொடுக்குறது தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும், புத்தியுடையவன் அந்த மிருகத்தின் இலக்கத்தை கணக்கு பார்க்க கடவன், அதனுடைய இலக்கம் 666 அப்படியாக அங்கே எழுதியிருக்கு. அந்த மிருகம் அமெரிக்கா. இமேஜ்னா ஒரு இது என்ன சாயலோ அதே மாதிரி சாயலுக்கு தான் இமேஜ். ஆதாமை ஆண்டவர் தேவ சாயலாக உண்டாக்கினார், அவரை போல உண்டாக்கினார். அதே போல வாடிகன் ரோமாபுரியினுடைய சாயல் தான், அந்த இமேஜ் தான் அமெரிக்கா. அது என்ன சொல்லுகிறதோ அதுதான் இது செய்யும். அது முந்தின மிருகம் இதனுடைய அதிகாரம் முடிவு அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவாக காயமாறப்பட்ட மிருகத்தை பூமியில் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்து உலகத்தை எல்லாம் கத்தோலிக்கத்துக்கு கொண்டு வருது. அதுதான் அது மனுஷருக்குமாக வானத்திலிருந்து அக்னியை இறங்கத்தக்கதான பெரிய அதிசயங்களை நடப்பித்தது. ஆட்டம் பாம்பு ஜப்பான்ல போட்டது, வானத்திலிருந்து அக்னியை இறங்க வச்சது யாது? அமெரிக்கா. ஹிரோஷிமா நாகசாக்கி அந்த இடத்துல 2 அணு அந்த ஆட்டம் பாம்பை போடும் பொழுது 2 முடிவுக்கு வந்தது. எது அங்க பைபிள் அது முன்னக்கூட்டியே எழுதி வச்சிருக்குது, கிபி 70 எழுதி வச்சிருக்கிறது. அது மனுஷருக்கு முன்பாக இதோ வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அதிசயங்களை அது நடப்பித்தது. அது ஆட்டோமிக் ஃபயர் அது கொண்டது. இப்பொழுது மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்க வேண்டும், வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் அங்கே ஏற்படுத்த வேண்டும். அந்த வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸில் சேரலன்னா சபை நடத்த முடியாது. அந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்க வேண்டும். அதுக்கு ஒரு சத்துவத்தை கொடுத்தது. வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் வந்து இதை அமெரிக்கா ஏற்படுத்தி எல்லா சுவாமத்தையும் கத்தோலிக்க மார்க்கத்தோடு கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளார்கள், கொள்ளவும் விற்கவும் செய்யக்கூடாது. அது பொருளாதார தடைகளை விதிக்கும், நாட்டின் மேல பொருளாதார தடை விதிக்கும், ஈரான் மேல பொருளாதார தடை விதித்திருக்கிறது, இப்படி அநேக நாடுகள் மேல பொருளாதார தடை விதிக்கிறது. நீ ரசாயன ஆயுதங்களை வைத்திருக்கிறாய் என்று ஈராக்குக்கு மேல யுத்தத்துக்கு போனது. 1 மில்லியன் பீப்புள் அங்க கொல்லப்பட்டார்கள். அது ஆப்கானிஸ்தான் மேல அது குண்டுகளை போட்டு தீவிரவாதிகளை கண்ட்ரோல் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறது. எல்லா நாட்டு பிரச்சனையும் தலையிடுகிறது. இப்பொழுது நாங்க வந்து சைனாக்கு விரோதமா யுத்தத்துக்கு போனா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு இந்தியாவுக்கு சொல்லுது. பாருங்க, அதுதான் அந்த பூமியிலிருந்து வந்த மிருகம், the image of the beast. வாடிகன் என்ன செய்யறன்னா தன்னுடைய அதுக்கு மிலிட்டரி பவர் வேணும்னா அமெரிக்காவை பயன்படுத்துறது. The military power of Vatican is America. அமெரிக்காவுடைய ராணுவம் எது, அந்த வாடிகனுடைய ராணுவம் என்னவென்றால் அமெரிக்க மிலிட்டரி. அதுக்கு சொந்தமா மிலிட்டரி தேவையில்லை, அமெரிக்கா மிலிட்டரி அங்கே இருக்குது, அதை தான் அது பயன்படுத்தும். ஆனால் அது மிருகத்தினுடைய சொரூபமாக அது இருக்கிறது. தானியல் 7:3 நம்ம அவிதமாக வாசிக்கிறோம், இது அந்த மிருகங்கள் வந்து அங்கே எழும்பி வரும். 3 மிருகம் வருகிறது, 2 மிருகம் வருகிறது. 7 அதிகாரம் 7 வசந்த வாசிக்கலாம். 4 மிருகம்,
அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் 4 மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து.
அதுதான் 4 மிருகம். தானியல் 4 மிருகத்தை தான் பாக்கிறான், ஆனா யோபான் வந்து 5 மிருகத்தை பாக்கிறான். 5வது மிருகம் அமெரிக்கா. அது அந்த ரோமன் பவர் வந்து என்ன செய்யறது என்றால் எல்லாத்தையும் நொறுக்கி போடுகிறது, எல்லா ராஜ்யங்களையும் அது தன் கீழ அது கொண்டு வந்து எல்லாத்தையும் அது நொறுக்கி போட்டது என்று பைபிளை நம்ம வாசிக்கிறோம். 4th beast was going to do on the earth. என்ன நடக்கும் என்று தானியல் வந்து அங்க சொல்லுகிறார். கண்ட்ரோல் த எக்கானமிக் வெல்த், உலகத்தினுடைய செல்வத்தை அது கண்ட்ரோல் பண்ணுகிறது. டிவோர் த ஹோல் எர்த், முழு உலகத்தையும் அது பட்சித்து போடுகிறது. நம்ம என்ன காலத்தில் வாழுகிறோம், அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறார், ரஷ்யாவில் வால்டிமிர் புட்டின், அன்னைக்கு பிரணாம் காலத்தில் அமெரிக்காவில் ஐசன் ஹோபர், இங்கே குறிச்சேவி, இன்னைக்கு அதே சேம் பவர் தான் இன்னைக்கும் இருக்குது. ப்ரோஃபிட் ஈகிள் அனாய்ச்சிங் உடையவராக இருக்கிறார், நமக்கு அதை ரிவீல் பண்ணுகிறார். இந்த ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேராது, அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒரு நாளும் சேராது. இயேசு கிறிஸ்து காலத்தில் அது வந்து கால் பாதங்களின், அது கால்களின் காலம், இரும்பு, அதனுடைய பாதங்கள் இரும்பாக இருந்து அதனுடைய கால்கள் இரும்பாக இருந்து. இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் ஜீவிக்கிறார், அது ரெண்டு காலும் இரும்பாக இருந்துச்சு. லெக்ஸ் ஆஃப் அயன் இன் த டைம் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து வாழ்கிற காலம் தானியலுடைய இரும்பு, அது கால்களின் காலம். நம்ம இன்னைக்கு பாதத்தின் காலில் வந்திருக்கிறோம், 10 விரல்களின் காலத்தில் வந்திருக்கிறோம். நிசாயா, இதை நிசாயா 325 திருத்துவ பிரமாணத்தை கொண்டு வந்தார்கள். அது வரைக்கும் ஒன் காடு தான், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் தான். ஆனால் கிபி 325 வரும் பொழுது அலெக்சாண்டர் கான்ஸ்டன்டைன் வந்து அந்த கூட்டத்தை கூட்டி அங்கே திருத்துவ பிரமாணத்தை கொண்டு வந்தான். 476 ரோமாபுரி ஆட்சியானது முடிவடைந்து பின்பு வந்து கத்தோலிக்க மார்க்கம் பேப்பல் ரோம் வந்தது. அதனுடைய மிலிட்டரி பவர் வந்து அமெரிக்கா. பெர்கமு என்றால் என்னவென்றால் மேரீடுன்னு அர்த்தம். பெர்கமு விச் மீன்ஸ் மேரீடு, அரசியலும் மதமும் மேரேஜ் பண்ணி கொண்டது, அதுதான் பெர்கமு. ஃபால்ஸ் யூனியன், தவறான யூனியன், ஆகாபும் ஏசபேலும் வாகம் செய்தது, அது ஒரு தவறான யூனியன், தவறான ஒரு இணைப்பு. அதே போலதான் நம்ம நாட்டிலையும் அப்படிதான், அரசியலும் மதமும் சேர்ந்திருக்கு. மத சம்பந்தமான கட்சி நம்மை இன்னைக்கு ஆளுகை செய்கிறது, ஃபால்ஸ் யூனியன். அது மதம் தனியாக இருக்கணும், அரசியல் தனியாக இருக்கணும், ரெண்டும் இணையும் பொழுது அதிக ஆபத்து ஏற்படும், அதிக மத கலவரங்கள் ஏற்படும், ரத்தம் சிந்தப்படும். எல்லாமே மத கலவரங்கள், அரசியல் ஆதிக்கத்தை பெற்று அவங்க தங்களுடைய சொந்த மார்க்கத்தை அரசியல் மார்க்கமாக பரப்புவார்கள், தைரியமாக சொல்லுவார்கள். அதனால் அரசிய போப்பும் அரசாங்கமும் ஒன்றா சேரும் பொழுது அது வந்து பெர்கமு, பெர்கமு சபையின் காலத்திலே 325 திருத்துவ பிரமாணம் கொண்டு வந்து அரசியலும் அங்க மதமும் சேரும் பொழுது ஃபால்ஸ் யூனியன், தவறான ஐக்கியம். போப்பு வந்து இப்பொழுது என்ன செய்கிறார், இன்டர் ரிலிஜன் என்று கூட்டம் வைக்கிறார், முஸ்லீம்லையும் கூப்பிடுகிறார், இந்துஸையும் கூப்பிடுகிறார், எல்லா மதமும் நம்ம ஒன்னா சேர்ந்திருக்கலாம். இன்டர் ரிலிஜன், ஒன் ரிலிஜன், ஒரே மதத்தை கொண்டு வர வேண்டும், எல்லா போப்பின் கீழே இணைய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நம்ம செய்தியில் கடந்த நாளில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், போன வாரத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். டேவிட் டூப்ளிஸ், டிமே சகேரியன் என்று பிரதர் பிரணாமோடு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கெல்லாம் அவரோடு கூட காரில் போகிறாங்க, அவரோடு கூட சாப்பிட்றாங்க, அவரோடு கூட தங்குறாங்க, கூட்டங்களெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. பிரதர் பிரணாமுடைய செய்தியை உலகமெங்கிலும் கொண்டு போகிறதுக்கு அவங்க காரணமாக இருந்தாங்க. இவங்க இந்த ரெண்டு பேரும் ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க, டேவிட் டூப்ளிஸ் இந்த டிமே சகேரியன், இந்த ரெண்டு பேரும் வாடிகன் பட்டணத்தை விசிட் பண்ணாங்க. அவங்க போப்பை போய் சந்திச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, போப்பை சந்தித்தது எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் சச் எ ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் வென் வி வென்ட் இன் டு வேட்டிகன். வேட்டிகன் போகும்பொழுது ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை, அங்கே தேவ பிரசன்னா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. பாருங்க பிரதர் பிரணாம் என்ன, எல்லாரையும் பாபிலோனை விட்டு வெளியே கொண்டு வர்றது தான் பிரதர் பிரணாம் ஊழியம். இவங்க அந்த ஊழியத்தில் சேர்ந்துட்டு பாபிலோனுக்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்க. அது பாபிலோன், பிரதர் பிரணாமுடைய மெசேஜ் எல்லாமே கம் அவுட் ஆஃப் பாபிலோன், பாபிலோன்ட்டு வெளியே வாருங்கள் சொல்லும் பொழுது இவங்க பாபிலோன்லே நிலைச்சிருக்கணும்னு இவங்க சொல்றாங்க. பாத்தீங்களா, யேசபேலால அவங்களும் வஞ்சிக்கப்பட்டுட்டாங்கன்னு பிரதர் பிரணாம் சொல்றாங்க. These men were seduced and enticed by Jezebel spirit. Jezebel aadinaale duplicate David duplicium demon Sagarianum idha vanjikapattaanga. Endu peru pennaatta vande avanga enna solranga, God didn't send you to teach. Aandavar ungala umma vande podippadhukku alaikkavillai. God sent you to pray for the sick. Aandavar ungala vande vyadhikku sogamanadumala alaichaaru. Leave the teaching to the teachers. Idha டீச்சருக்கு டீச்சர் ஊழியத்தை கொடுத்துருங்க, நீங்கள் ஆதிஎஸ்களுக்காக ஜெயம் பண்ணுங்க, இப்படி வந்து இது பண்ணாங்க. அதனால தான் அவங்க தெலிலாலோடு இணைஞ்சு, தெலிலால் வந்து பெலிசோடு இணைஞ்சு அவங்க பேரம் பேசி தான் அந்த சாம்சனை வந்து இதை கொலை செய்தாங்க. அதுதான் டிமே சகேரியன், டேவிட் டூப்ளிஸ். நீர் வியாதிசலுக்கு தான் ஜெபிக்க முடியாத ஆண்டவர் உம்மை அழைச்சிருக்கிறார், நீர் டீச்சிங் கொடுப்பதுக்கு அல்ல. வியாதிசல் ஜோம் ஆயிட்டு என்னைக்கு அது முடிஞ்சு போச்சு, அவங்க செத்து கூட போய் எல்லாரும் செத்து கூட போயிருப்பாங்க. அதனால என்ன விளைவு வந்தது, இன்னைக்கு அவர் கொடுத்த டீச்சிங் தானே நம்மளை மனவாட்டியை கொண்டு வருது. அந்த மிரக்கில எதுக்காக இந்த டீச்சிங்கை விண்டிகேட் பண்றதுக்கு தான் அந்த மிரக்கில கொடுத்தாரு. ஆனா அவங்க வந்து எப்படி இருக்காங்க பாத்தீங்களா, அதான் தலையிலா அந்த பெண்டேகாஸ் வந்து தலையிலா, அந்த தியாலஜின்ஸ் வந்து தலையிலா இருக்கிறாங்க. ஊழியத்தையே டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு காரணமாக இருந்தார்கள். பெலிலால் வந்து சாம்சனோடு கூட பழகிட்டு கடைசியில் சாம்சனை கொலை பண்ணதுக்கே அவ தான் காரணமா இருந்தார். ஒரு எக்ஸோடஸ் அனுப்புற ஜனங்கள் பாபிலோன் வெளியே பாருங்க, வார்த்தைக்கு பாருங்க, கம் அவுட் ஆஃப் பாபிலோன். வெளிப்படுத்தல் 18:4 வாசிக்கிறோம், நீங்க சாபனத்தை விட்டு வந்து வார்த்தைக்கு பாருங்க, பரிசுத்தாவி பெறுங்க, நீங்க ராப்சருக்கு ஆயத்தமாங்க, நீங்க பெர்ஃபெக்ஷன் அடைங்கன்னு சொல்லும் பொழுது எதென்றால் ஜனங்கள் வருவாங்களா, வரமாட்டாங்க. பார்வன் வந்து நீங்க ஜனங்களை நீங்க போங்கன்னு சொல்லுவானா, சொல்ல மாட்டான். மோசே சொல்றான் ஜனங்களை வெளியே வாங்கன்னு சொல்றான், கம் அவுட் ஆஃப் ஈஜிப்ட் என்று சொல்லுகிறார். ஏதோ கம் அவுட் ஆஃப் பாபிலோன் சொல்றாரு. அந்த ப்ராபெட் சொன்ன செய்தி அந்த பார்வன் வந்து லெட் தம் கோ அப்படின்னு சொல்லுவானா, ஓ லெட் தம் கோ, லெட் தம் கோ, நீங்க போகலாம் போகலாம் சொன்னா விட மாட்டேன்னு சொன்னான். அதே மாதிரிதான் இப்போ ஆராதிக்க விட மாட்டேன்னு தான் இன்னைக்கு பிரசானுடைய ஆவி இருக்கு, பார்வன் ஸ்பிரிட்டு. இந்தியா முழுசும் ஆராதிக்க கூடாதுன்னு தான் இன்னைக்கு இருக்குது. பார்வன் எப்படி அன்னைக்கு ஆராதிக்கலான்னு சொல்லுவான், மதுபான கடைகளை திறக்கன்னா சொல்லுவான், ஆனா வந்து ஆராதிக்கன்னா விட மாட்டான். அது பார்வனுடைய ஆவி. கடைசியில முடிவு என்ன ஆனது பார்வனுக்கு, பைபிள் வந்து 1500 வருஷமாக 40 பேர் எழுதியிருக்கிறாங்க, ஆனால் ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ராடிக்ஷன் கிடையாது, எல்லாம் கரெக்டாக ஒன்றோடு ஒன்று இணையுது. இன்னைக்கு தவறான காரியங்களை போதிக்கிற கள்ளப்போதல் இருக்கிறாங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல ஒன்மேன் 1200 செய்தி கொடுத்திருக்கிறார். எல்லாமே தேவனுடைய ஆவியினால கொடுக்கப்பட்ட செய்தி, அது தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அதுல வந்து என்னஜி எவ்வளவு குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இருந்தாலும் காட்ஸ் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு கூட்டமான ஜனங்கள் வந்து ஆண்டவரை சந்திக்கும் பொழுது அதை ஸ்டாப் பண்ண முடியாது. மனவாட்டி இன்னைக்கு உலகமெங்கிலும் இருக்கிறாங்க, உலகம் முழுசும் என்ன எல்லா நாடுகளிலையும் அந்த ரியல் பிலீவர் இருக்கிறாங்க. எத்தனை வந்து கள்ள உபதேசங்கள் தோன்றினாலும் வேணா காட் என்று சொன்னாலும் எதுவுமே நம்மளை ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த வாவியில் போயிட்டே இருக்கிறோம், காட்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறோம். கத்தர் கரைதிர இல்லாத ஒரு மனவாட்டியை கடைசியில் கொண்டு வரும் பொழுது அந்த மனவாட்டி பெர்ஃபெக்டாக இருப்பா, அப்படி அது ரேப்சரில் அவள் பங்கு பெறுவான்னு சொல்லும் பொழுது அதை ஒருத்தரும் ஸ்டாப் பண்ண முடியாது. 1008 குழப்பங்களை சாத்தான் கொண்டு வரலாம். பைபிள்ல எப்படி ஒரு பைபிள் வந்து எவ்வளவு சாபனங்கள் வந்திருக்கு, அதே போல வந்தாலும் கூட காட்ஸ் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆமே, சாத்தான் அதை குழப்பி அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம இன்னைக்கு வார்த்தையில இருக்கிறோம். ஆமே, அங்க டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார், அங்க அங்க வந்து வால்டிமிர் புட்டின் இருக்கிறார், ரோமாபுரி இருக்கிறது, போப் அங்க இருக்கிறார், முந்திரம் மிருகம், இரண்டாவது பிந்தி வந்த மிருகம், இப்படி ரெண்டு மிருகங்களும் இப்பொழுது காட்சியில் இருக்கு. நம்ம அபிதமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு சபையிலையும் 3 kinds of believers இருக்கிறாங்க. பிலீவர், அன்பிலீவர், மேக் பிலீவர். ஒரு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவங்கள பிலீவராக மாத்திர லோக்கல் சர்ச்சில் வராங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் நம்ம சபையில் அங்கத்தினராக மாறிவிடலாம். ஆனா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில போனா, ஒன் பை ஒன் ஸ்பிரிட் யூ ஆர் ஆல் பேப்டைஸ்ட் இன் ஒன் பாடி. ஒன்று குறிந்த 12:13 வாசிக்கலாம்.
நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம்.
பாருங்க, அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, இதான் சரீரமாகிய சபை. இதுக்குள்ள போகணும்னா நம்ம பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன? ஆண்டவர் நமக்கு சீட் பிளேஸ் பண்ணியிருக்கிறார். நம்ம பிறக்கும் பொழுதே சீட் பிளேஸ் பண்ணியிருக்காரு. வார்த்தையை கேட்டும் பொழுது உயிர்ப்பிக்கிறது, பின்பு அது வளருகிறது, வளர்ந்து அது பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியை அடைகிறது. இதுதான் வந்து பரிசுத்தாவியை பெறுவது. ஞானஸ்தானம் யார் வேணாலும் எடுத்துக்கிடலாம், வந்து சேர்ந்துக்கிடலாம். ஆனாலும் அவங்க லோக்கல் சர்ச்சி மெம்பரா இருக்கலாம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில, மனவாட்டி சபையில வந்து அவளை அங்கத்தினராக முடியாது. இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினால. தேவனாலும் முன்குறிக்கப்படுறோம். ஆண்டவர் என்ன ஒரு போதகராக முன்குறித்தார்னா எனக்குள்ள அந்த பொட்டன்சியல் இருக்கிறது. நான் 1976 இந்த வளசலாத்துக்கு வரும்பொழுது எனக்குள்ள ஆண்டவர் பிளேஸ் பண்ணியிருக்கிறார். எங்க சொந்தக்காரர்களுக்கு தெரியாது, வளசல வாக்கத்துல சுத்தி இருக்கவனுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. எனக்குள்ள அதை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். என்ன ஒரு பாசருங்க கிப்ட் உள்ள வச்சிருக்கிறாரு. எனக்கு அந்த விதமான எக்யூப்மெண்ட் அவர் கொடுக்கிறாரு. மற்றவங்களுக்கு அது தெரியாது, இவர் என்ன சாதாரண ஒரு ஆளு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எனக்குள்ள அந்த இதை வச்சிருக்கிறாரு. அது காலகாலத்துல அது வெளிப்படும் பொழுது அது என்ன உறுதிப்படுத்து. அதே போல உங்களுக்குள்ள சீட் ஜீன் ஆஃப் லைஃப் தேவனுடைய அந்த வித்து அந்த பேஸ் பண்ணியிருந்தேன்னா அது உங்களை வெளியே கொண்டு வரும். நீங்க எரிஞ்சா வார்த்தையை கேட்டு கேட்டு நீங்க பெர்ஃபெக்ஷன் அடைவீங்க. நீங்க பாவன விசுவாசியாட்டும் இருக்க மாட்டீங்க, அல்லது அவிசுவாசி மாதிரி மனசுல வந்ததெல்லாம் பேச மாட்டீங்க. நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பீப்புள்னு காமிப்பீங்க. அதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. எனக்குள்ள ஆண்டவர் பாஸ்டருங்க ஒரு கிஃப்ட் வச்சிருந்தாருன்னா ஒருத்தனும் ஸ்டாப் பண்ண முடியாது. சில விசுவாசித்தாலும் விசுவாசி காட்டாலும் அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை. யார் என்ன கருத்துக்களை சொன்னாலும் அதனால பாதிப்பு இல்லை. ஆண்டவர் அப்படி பிளேஸ் பண்ணியிருக்கிறார, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அதே போலதான் ஒரு உண்மையான ஒரு ஆத்மாவை தேவன் தெரிந்து கொள்ளும் பொழுது, அவங்கள பிரைட் மெம்பரா தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த சீடானது குயிக்கன் ஆகி அது பெர்ஃபெக்ஷன் அடையும். ரேப்சர்ல பங்கு பெறும். இந்த ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ண முடியாது. நமக்கு அவனுக்கு அந்த சகோனுக்குள்ள அது இருக்கா, அந்த சகோரிக்குள்ள அது இருக்கான்னு பாக்குறதா நம்ம பார்க்க வேண்டிய காரியம். அந்த பாருங்க, அந்த சகோரம் அந்த அவங்க கரெக்டா இருக்கிறாங்க, அவங்கள ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. அல்லது அவங்க அந்த மாதிரி வர மாட்டாங்க, பாவன விசுவாசியா இருப்பாங்க, தொல்லை கொடுப்பாங்க. பாத்தீங்களா, அதான் மார்க் ஆஃப் த பீஸ் அண்ட் சீல் ஆஃப் காட். இன்னைக்கு பரிசுத்த ஆவியினாலே அந்த சரீரமாகிய சபைக்குள்ளே நம்ம ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்ம வந்து தேவனுடைய முத்திரையை தரித்திருக்கிறோம். The seal of God is the Holy Ghost. பரிசுத்தாவின் முத்திரை பரிசுத்தாவியாக இருக்கிறது. த்ரீ பர்சன் கிடையாது. சாபனத்து மக்கள் த்ரீ பர்சனா நம்பிக்கிட்டு அந்நிய பாசை பேசிக்கிட்டு நாங்க பரிசுத்தாயி பெற்றிருக்கிறோம். எப்படி பரிசுத்தாயி பெற்றீங்க? அந்நிய பாசை பேசுறோங்கிறாங்க. மூணு கடவுளை நம்புறவங்களுக்கு எப்படி பரிசுத்தாவி வரும்? நம்ம வந்து பரிசுத்தாவியானவர் வந்து ஒன்லி ஒன் பர்சன். ஹல்லேலூயா. அவர் எலோகிமா இருந்தார், மெல்கிசேதேக்கா வந்தார், ஜீசஸா வந்தார். அவரே பரிசுத்தாவியானவராக இருக்கிறார். ஒன் காட் மெனி டைட்டில்ஸ். ஒரே தேவனுக்கு பல பட்ட பெயர்கள் இருக்கிறது. பரிசுத்தாவி என்பது ஒரு ஸ்தானமாய் இருக்கிறது. இட் இஸ் ஒன்லி பர்சன். காட் அபவ் அஸ். ஆண்டவர் நமக்கு மேல இருந்தார், பின்பு நம்மோடு கூட ஜீசஸ் வந்தார், இப்ப நமக்கு உள்ள வந்திருக்கிறார். அவர் இன்னர் டீச்சரா இருக்க உள்ள இருக்க போதகரா இருக்கிறார். நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறார். ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைவோம். நமக்கு பெர்ஃபெக்ட் நாலேஜ் கொடுக்கப்படுது. கல்வாரி சாப்டர் நக்கல்ல பெர்ஃபெக்ட் நாலேஜ் கொடுக்கப்படுது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம ஆவிக்குரிய குழந்தைகள் அல்ல, நம்ம மெச்சூரிட்டி அடைந்திருக்கிறோம். ஆமென். ஏனென்றால் நம்ம பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். அமெரிக்கா வந்து வெளிப்படுத்தல் 13:11-18 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். ஏசு செவன்த் விஷன் அப் சொல்லும் பொழுது ஒரு பயங்கர வெடிச்சத்தை கேட்டேன். எல்லா திரும்பி பார்த்த அமெரிக்காவே இல்லை, எல்லா இடிபாடுகளும் புகை காடுமாயிருந்தது. அமெரிக்கா அழிஞ்சு போனது. அமெரிக்கா இஸ் எ மிலிட்டரி பவர் ஆஃப் ரோம். ரோமுக்கு மிலிட்டரி பவர் அமெரிக்கா தான். ரோம் இஸ் தேர் கவுன்சிலர். மிலிட்டரி பவர் அமெரிக்கா. அவங்க வந்து அமெரிக்கா வந்து வாடிக்கிட்ட தான் கவுன்சில் பண்ணு. ஜேசபெல்ட்டு தான் ஆகா போய் எல்லாத்தையும் சொல்லுவோம். இதே மாதிரி பாகால் திக்கு திசையெல்லாம் கொலை பண்ணி போட்டார். இவன் போய் அங்கே சொல்கிறான். அவள் என்ன செய்கிறா? அந்த இந்நாளைக்கு இந்நேரத்தில் அவனுடைய உயிர் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஜேசபெல் சொல்றான். இவன் மனைவிக்கு அடிமை, எல்லாத்தையும் போய் அங்கே போய் தான் சொல்லுவான். சாம்சன் சொல்றான், என் கடாரியால நீங்க உழவில்லைன்னா உங்களுக்கு இது தெரியாதுங்கிறான். கடாரின்னு சொல்லும்பொழுது மனைவி. பச்சைக்கிணத்துல பச்சனமும் பலமானத்துல மதுரமும் வந்தது. ஏழு நாள் விடுகல, ஏழு நாள் சொல்ல முடியல. அவளோட மனைவியை போய் தொலை கொடுக்குறான். அவ புருஷங்கிட்ட அழுதுகிட்டு கல்யாணம் முடிஞ்சு ஏழு நாளும் சாடாம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறா. ரகசியத்தை சொல்லுன்னு சொல்றான். பிறகு அவங்க சொல்றான், சிங்கத்தை பார்க்கலும் பலம் உள்ளது எது, தேனை பார்க்கலும் மதுரமானது எது. அப்ப சாம்சன் சொல்றான், என் கெடாரியால உளவாட்டா உளாட்டா உங்களுக்கு தெரியாது, என் மனைவி மூலமா தான். அவனுக்கு ரகசியத்தை சொல்ல விருப்பம் இல்லை. தலிலாளுக்கு ரகசியம் சொல்ல விருப்பம் இல்லை. சாகத்தக்கதாகத்தான் தொல்லை கொடுத்தனால தான் சொல்ல, இவளும் தொல்லை கொடுத்து தான் அது பண்றான். அவனுக்கு விருப்பம் இல்லை, அவனுக்கு வெளிப்படுத்த விருப்பம் கிடையாது. அமெரிக்கா என்ன செய்யும்? ஜேசபெல்ட்ட தான் ஆலோசனை கேட்கும். அமெரிக்கா ஆகாப்பு ஏதோ ரோமாபுரி ஜேசபெல், ஆகாப்பு வந்து ஏசபெல்ட்ட தான் ஆலோசனை கேட்பான். ஏசபெல் தூண்டி விட்டபடி தான் அவன் செய்வான். அவன் மனைவிக்கு தன்னை விற்று போட்டு விட்டான்னு பைபிள்ல போட்டிருக்குது. அதனால கத்தோலிக்க மார்க்கம் என்ன சொல்லுதோ அதுதான் ரோமாபுரி செய்யும். ரெண்டுக்குமே அழிவை வந்து இத ஜலஜா தீக்கு தேசி வந்து சொல்லுகிறார். ஆகாப்புடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும். நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கின அதே இடத்துல இது ஆகாபின் ரத்தத்தை நாய்கள் நக்கும். ஏசபேலுடைய மாம்சத்தை நாய்கள் திங்கும். அவள் நிலத்துக்கு எருவாக போடப்படுவாள் என்று சொல்லப்பட்ட அந்த சாபமானது, அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆனது அவங்க மேல நிறைவேறினது. அதே போலதான் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிறது. ஆகாப் ஜேசபெல், ஆகாப் ஜேசபெல் காலத்துல எலஜா இருக்கிறான். அதே சீனரி. அந்த சீனரி தான் மறுபடியும் ரிபீட் ஆகுது. ஹிஸ்டரி ரிபீட்ஸ் அகைன். பெனாம் காலத்துல இதோ என்ன சொல்றால் அங்க கென்னடி, ஆகாப், இதோ என்ன எங்க வந்து அது ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். அதுக்கு பின்னால ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் இருக்கிறது. ஒயிட் ஹவுஸ்ல இதுவரைக்கும் ரோமன் கத்தோலிக்க பிரசிடென்ட் வந்ததில்லை, 200 வருஷமா வந்ததில்லை. அதுவே வந்து கென்னடி வந்து இது அங்க வரும்பொழுது ரோமன் கத்தோலிக்க பிரசிடென்ட் அங்க வருகிறார். கத்தோலிக்க மார்க்கம் பின்னால இருக்கிறது. அதான் ஆகாப் ஜேசபெல். என்ன செய்கிறார் என்றால் அங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லுகிறார். அன்னைக்கு எலஜா, இன்னைக்கு பிரதர் பிரணாம். 1960-2020 வரைக்கும் கத்தோலிக்க மார்க்கமானது அமெரிக்காவில் மேற்கொண்டு விட்டது. பெண் ஆளுகை செய்கிறாள். ரோமன் பவர் அங்க மேற்கொண்டு விட்டது. பெண்ணம் அங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். ஜட்ஜ்மெண்ட் எது செலுத்த வேண்டும்? ரஷ்யாவை எதுக்காக வச்சிருக்கிறார்? அந்த தரிசனம் என்ன சொன்னது? வாட்ச் ரஷ்யா, கீப் யுவர் ஐஸ் ஆன் ரஷ்யா த நார்த் கிங். உன்னுடைய கண்களை ரஷ்யா மேல பை. அந்த சத்தம் சொன்னது பிரதர் பிரணாக்கு, ரஷ்யாவை பார், ரஷ்யாவின் மேல அந்த வடதிசை ராஜா ரஷ்யா மேல உன் கண்ணை வையின்னு சொல்லும் பொழுது ரஷ்யா அங்கே இருக்கிறது. ரஷ்யா இரும்பு திரை, அயன் கேட்டன், சைனா வந்து பேம்பு கேட்டன், ரெண்டும் கம்யூனிஸ்ட் நாடு, ரெண்டும் இணைந்து கொள்ளும். சைனா இல்லாம உலகத்துல பொருளாதாரம் இல்லை. அவங்க எல்லா நாட்டிலையும் சைனா பொருள் தான் அங்கே விற்பனை ஆகுது. ஒர்க்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தினுடைய தொழிற்சாலையே சைனா தான். தன்னுடைய பொருட்களை உலகம் எங்கில அதை அனுப்பிவிட்டது. அதனால பாருங்க, இந்த சைனாவும் ரஷ்யாவும் சேரும் பொழுது, ரெண்டு கம்யூனிஸ்ட் நாடு சேரும் பொழுது, அது வந்து அகெயின்ஸ்டா இருக்கும் பொழுது, முதல்ல அமெரிக்காவில் கொண்டு போடும் பொழுது எல்லா தரிசனம் ஒண்ணுமே இல்லாம போச்சு. பின்பு வாடிகன் படத்தில் ஆட்டாமிக் பாம்பு போடும் பொழுது என்ன ஏற்படுகிறது? ஒரு மணி நேரத்தில் அழிஞ்சு போகுது. வெளிப்படுத்தல் 18:10, 16:19 இந்த மூணு வசனத்திலையும் என்ன எழுதினா, டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோம் இன் 1 hour. ஒரு நாளிகை என்றால் 1 hour அர்த்தம். ஒரு மணி நேரத்தில் அழிஞ்சு போகும். அமெரிக்காவில் பாம்பு கொண்டு ரஷ்யா போட்ட 2 நிமிஷம், 3 நிமிஷம் அல்லது 6 நிமிஷத்துக்குள்ள அழிஞ்சு போகும். சில கட்டடத்தை வந்து பெரிய மாடி கட்டடத்தை வெடி வச்சு தகர்க்கிறாங்கன்னா, நான் அதை பார்க்கும் பொழுது என்னன்னா, அந்த கட்டடம் அப்படியே அப்படி போயிருது. சில நிமிஷங்களுக்குள்ள கட்டடம் அப்படியே இறங்கிருது. ட்வின் டவர் அப்படிதான். அது பெரிய கோபுரம், நியூயார்க்ல இருக்க கோபுரத்துல இத பிளேன் வச்சு அங்க பாம்பு வச்சு தகர்க்கும் பொழுது அப்படியே இறங்கி போச்சு. அதே மாதிரிதான் அமெரிக்கா வந்து சில நொடி சில நிமிஷத்துக்குள்ள அழிஞ்சு போகும். வாடிகன் பட்டணம் 1 hourல அழிஞ்சு போகும். வெப்பன்ஸ் இருக்கிறது, பயாலஜிக்கல் வெப்பன்ஸ். பயாலஜிக்கல் வெப்பன்ஸை நாடு பயன்படுத்துறது, அதுதான் வைரஸை பரப்பி விடுறது. கெமிக்கல் வெப்பன்ஸ், ஈராக்கு கெமிக்கல் வெப்பன் வச்சிருக்குன்னு சொல்லி தான் அது மேலே யுத்தத்துக்கு போனாங்க. அவங்ககிட்ட இல்லை, சதாம் ஹுசேன் கெமிக்கல் வெப்பன்ஸை வைக்கல, ரசாயன ஆயுதங்கள் அதை பயன்படுத்துது. கடைசியில் ஆட்டாமிக் பாம்ப. இந்த மூணு வெப்பன்ஸ், இப்பொழுது பயாலஜிக்கல் வெப்பன், இதை வைரஸ் பரப்பி விட்டு உலகம் முழுசும் இருக்கு. ரசாயன யுத்தங்கள் இருக்கு, ரசாயன ஆயுதங்கள், அதுக்கு முன்பு ஆட்டாமிக் பயர், ஆட்டம் பாம்ஸ். இதுதான் யுத்தம், கடைசி யுத்தம் அப்படிதான் இருக்கும். இப்பொழுது நம்ம தேர்ட் வேர்ல்ட் வார் டைம்ல இருக்கிறோம். பயாலஜிக்கல் வெப்பனை இப்பொழுது உலகம் பயன்படுத்தி இருக்கிறது, பயாலஜிக்கல் வார்ஃபேர் நடக்கிறது. பின்பு வந்து கெமிக்கல் வெப்பன்ஸ், அதன் பின்பு ஆட்டாமிக் பாம்ஸ் வந்து. இந்த ஆட்டாமிக் பாம்ஸ் தான் அமெரிக்கா மேலையும் வாடிகன் மேலையும் போடப்படும். இந்த டூ பீஸ்ட், வெளிப்படுத்தல் 13 சொல்லப்படுகிற டூ பீஸ்ட், ஒன்று சமுத்திரத்திலிருந்து வந்தது, ஒன்று பூமியில் வந்தது. இன்னும் மிருகம் அதனுடைய சொரூபம், இதோ அது பொருளாதார தடைகளை கொண்டு வந்து உலகமெங்கும் பொருளாதார தடைகளை ஏற்படுத்துவது. ஒன்று விற்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாது. மகன் நம்ம இன்னைக்கு சீல் ஆஃப் காட், மிருகத்தின் முத்திரையை கொண்டு வரும் பொழுது நம்ம இன்னைக்கு தேவனுடைய முத்திரையை தரித்திருக்கிறோம். ஹல்லேலூயா,
ஆமென்.
மோசஸ் என்ன செய்தான்? வாதைகளை கொண்டு வந்தான், ஃபிளேக்ஸ் கொண்டு வந்தான். 10 flakes எகிப்தின் மேல வந்தது. வெளிப்படுத்தல் 7:8 நம்ம வாசிக்கிறோம். அல்ல, வெளிப்படுத்தல் இல்லை, யாத்திராமை 7:8. அந்த 10 flakes வரும்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? எகிப்தின் பல பகுதியில் செதறி இருந்த எல்லாருமே கோசேனுக்கு வந்துட்டாங்க. கோசேன்ல எந்த வாதைகளும் விடலை. அதுதான் நம்ம விசுவாசிக்கணும். கொரோனா வந்து சாதாரண ஒரு வியாதி தானா? ஆனா உலகம் வந்து அதை பயம் காட்டுது. அப்படி பண்ணிடும், சாதாரண ஒரு வியாதி தான், கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு அது போகுது. அதனால சாதாரண வியாதியை பயம் காட்டி உலஞ்சு அந்த பயத்தினாலேயே நிறைய பேருக்கு இந்த கொரோனா வியாதி வருது. பயம், நம்ம இன்னைக்கு பாதுகாப்பான இடத்துல வந்திருக்கிறோம். வாதைகளை அணுக முடியாத இடம் கோசேன். தேவனுடைய வார்த்தையை அப்ளை பண்ணணும். சும்மா பாசிட்டிவ் பிரசங்க நல்லா இருக்கு, நீங்க கரெக்டா சொல்றீங்க, ரைட், அது சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீ நான் இன்னைக்கு கோசைல வந்திருக்கிற வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ண முடியாது, அது நம்ம சாகடிக்க முடியாது. நான் கோசைல இருக்கிறேன், நான் வார்த்தையில இருக்கும் பொழுது கோசைல இருக்கிறேன். அதன் மீன் அவன் சோக்கனை கொண்டு வந்தான், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழ் அந்த அடையாளத்தின் கீழே கொண்டு வந்தான். அதுக்கும் பிறகு என்ன ஆனது? எக்ஸடஸ் ஆரம்பிச்சது. அவங்க எகித்த விட்டு புறப்பட்டு போனாங்க. அதே போலதான் இப்ப நம்ம இருக்கிறோம். வாதைகள் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம கோசைன்ல இருக்கிறோம், அது மாத்திரமல்ல ரத்தத்தின் கீழே இருக்கோம். மெசேஜ் ஆதாவல வரும் பொழுது நம்ம ரத்தத்தின் கீழே இருக்கிறோம், வாதைகள் அணுக முடியாது. இனிமே நம்ம டிபார்ச்சர் ஆக வேண்டியதுதான், இந்த இடத்த விட்டு போக வேண்டியதுதான். பின்பு எகித்து அழிஞ்சு போகும், பார்வோனும் அவனுடைய சேனைகளும் சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கி போனார்கள். இதுதான் நடக்க போற காரியம். பைபிள் பேட்டர்ன் கரெக்டா இருக்குது. ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு பேட்டர்ன் படி செயல்படுகிறார். நம்ம இப்பொழுது எங்க வந்திருக்கிறோம்? கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு விண்டிகேட்டட் ப்ராஃபட்டை அனுப்பியிருக்கிறார். விண்டிகேட்டட் ப்ராஃபசி, தேவனால் உறுதியாக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் வந்திருக்கிறது. டேனியல் வந்து அவன் வந்து என்ன நடக்க போகுது என்பதுக்காக ஜெபம் பண்ணினான். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போகணும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? எரேமியா வந்து மேஜர் ப்ராஃபிட், அவருக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். இந்த ஜனங்கள் 70 வருஷமா பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக போவார்கள். அதே போல அங்கு நிறைவேறுகிறது. எரேமியா 25:11 70 years கேப்டிவிட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 29:11-10 என்ன சொல்லுங்க? 70 வருஷத்துக்கு பிறகு திரும்பி வருவாங்கன்னு சொல்லி இருக்கிறார். இந்த எரேமியா தீர்க்க தேசியத்தை தான் எல்லாருமே பார்க்கிறாங்க. தானியல் அந்த தீர்க்க தேசி புஸ்தகத்தை தான் வாசிக்கிறான். இப்பொழுது 70 வருஷம் ஆயிட்டு நம்ம திரும்பி போக வேண்டிய நேரம். தானியல் 9:1-2 வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்க தேசி புஸ்தகத்தை வாசிக்கிறான். வாசிக்கும் பொழுது என்ன காலத்துல இருக்கிறோம்? இப்ப 70 வருஷம் முடிய போகுது, 68 வருஷம் ஆயிட்டு, இன்னும் சீக்கிரமா நம்ம திரும்பி போகணும்னு பாக்கிறான். அதனால அவன் கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணும் பொழுது, அந்த தானியேல் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணும் பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் வந்து என்ன செய்யறார் என்றால், அவனுக்கு 70 weeks ஆஃப் தானியேலை குறித்த ரகசியத்தை சொல்லுகிறார். உன் ஜனங்கள் மேல 70 வாரம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, என்ன என்ன நடக்கும், அந்த ஜனங்களை பற்றி தானே அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃப், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் முடிவு வரைக்கும், அந்த உலகத்தின் அழிவு வரைக்கும், அர்மகதோன் யுத்தம் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லுகிறது தான் 70 weeks ஆஃப் தானியேல். அதே போல தான் பிரதர் பிரணாம் வந்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் 7 seal மிஸ்ட்ரியை வெளிப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. மணவாட்டிக்கு கடைசி வரைக்கும் என்ன நடக்கும்? அது முதல்ல லயன், 2வது ஆக்ஸ், 3வது மனுஷமுகம், 4வது ஈகில். அதன் பின்பு என்ன சொன்னா, நம்ம ராச்சல்ல பங்கு பெறுகிறோம். இந்த 2 மிருகங்கள் அங்க வந்து அழியுது. 1வது மிருகம் ரோமாபுரி, 2வது மிருகம் வந்து அங்க 2வது மிருகம் அந்த அமெரிக்காவா இருக்குது. அதனால ஹூயிசாமே அமெரிக்கான்னா எது, இதை ரஷ்யானா என்ன, ரோமாபுரினா என்ன, எல்லாத்தையும் நமக்கு வெளிப்படுத்திருக்கு. அதுக்கு எப்படி அழிவு வரும்? 7வது விஷயம்ல அமெரிக்கா அழிஞ்சு போகுது. இதோ வாடிகன் பட்டணம் 1 hour அது அழிஞ்சு போகும் அப்படின்னு மார்க் ஆஃப் த பீஸ்ட் எங்க செய்தியில் அவர் சொல்றார். ரஷ்யா வந்து ஆட்டம் பாம்ப டிராப் பண்ணும் பொழுது, வாடிகன் பட்டணத்தில் போடும் பொழுது 1 hour அழிஞ்சு போகும். அது பைபிளில் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் இருக்கவும் செய்யுது. ஆனால் அங்கே ரஷ்யான்னு எழுதலை. எப்படி பாத்தீங்களா? ஆண்டவர் ஒரு ப்ராஃபிட் மூலமா எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிருக்க. அன்னைக்கு தானியேல் தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, உபாசம் ஜெபம் பண்ணும் பொழுது, அவனுடைய ஜனங்களை குறித்து தானே தேவனுடைய தீர்மானம் என்ன, பிளான் என்ன என்பதை வெளிப்படுத்தினது. இப்பொழுது பெண்ணாமுக்கு என்ன சேர்ந்த, அந்த பிரஜாதி மணவாட்டி இந்த சபைகளுடைய முடிவு என்ன, உலகத்தின் முடிவு என்ன என்பதை எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது நமக்கு அந்த மிஸ்ட்ரி ரிவீல் ஆயிருக்கிறது. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. டைட்டஸ் வந்தான், இத அவன் வந்து அந்த எருசலேம் பட்டணத்தை அழிச்சு போட்டான். ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்ததுனாலே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். இந்த மனுஷனுடைய ரத்தப்பழி எங்கள் மேல் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமர கடப்பது என்று மத்தேயு 27:25 அவங்க சொல்றாங்க. அவிதமாக சொன்னனால அவங்களே அந்த ரத்தப்பழியை தங்க மேல ஏற்றுக்கொண்டனால டைட்டஸ் கிபி 70 வந்து அந்த பட்டணத்தை தரமட்டம் ஆக்கிட்டான். 1900 வருஷமா நாடே இல்லாம இருந்தாங்க. பின்பு அத்திமரம் துளிர் விடும் சொன்ன மாதிரி இப்பொழுது 1948 இஸ்ரவேல் ராஜ்யம் உருவாயிருக்கு. பாத்தீங்களா, கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேறும். கடைசியில டிஸ்ட்ராக்ஷன் தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிஞ்சனால கடைசியா அந்த பட்டணம் அழிஞ்சு போனது. அந்த ஜெருசலேம் பட்டணம் அழிஞ்சு போனது. எது வந்து எழுதுது? டைட்டஸ் வந்து அந்த ஜெருசலேமை அழித்து போட்டான். தீத்து வந்து அதை அழித்து போட்டான். அதே போல இன்னைக்கு ரோமாபுரி பெரிய தலை சிறந்த பட்டணம். அதை அழிப்பதுக்காக தான் ஆண்டவர் வந்து வாட்ச் ரஷ்யான்னு சொன்னார். நீ ரஷ்யாவை பாரு, அதை நான் வந்து ஒரு டூலாக வச்சிருக்கிறேன், இதை அழிப்பதற்கு, இந்த ரெண்டு மிருகங்களையும் அழிப்பதுக்கு நான் டூலாக வச்சிருக்கிறேன். இது அமெரிக்கா ஏழாவது விஷயம்ல பண்ண ஒன்றுமே இல்லை. எருசலேம் எப்படி அழிஞ்சு போனோம், இயேசு கிறிஸ்து புறக்கணித்தனால அழிஞ்சு போனதோ, வார்த்தையை புறக்க அமெரிக்கா வார்த்தையை புறக்கணித்தனால இதை அழிஞ்சு போகிறது. வாடிகன் பட்டணம் அந்த பேசி அந்த மதுவை எல்லாருக்கும் கொடுத்ததுனால, திருத்துவம் என்ற மதுவை எல்லாருக்கும் கொடுத்து ஃபால்ஸ் டாக்ட்ரின், அந்த ஃபால்ஸ் டாக்ட்ரின் தான் அந்த மது. பூமியின் குடிகள் எல்லாம் இன்னைக்கு வெறி கொண்டிருக்கிறாங்க. பெந்தகோச பாஸ்டர் இன்னைக்கு குதிப்பாரு, ஜிப்பா போட்டுட்டு குதிப்பாங்க. திருத்துவம் தான், திருத்துவத்துக்கு உரமா நம்ம பேசலாம். ஹோலி டிரினிட்டியும் வாங்க. நம்ம வந்து பிசாசின் பொய்யுங்கிறோம் திருத்துவம் வந்து, அவங்க ஹோலி டிரினிட்டிங்கிறாங்க. டிரினிட்டி டிம்பர்ஸ், டிரினிட்டி பேர்ல நிறைய இருக்குது இன்னைக்கு. நிறைய கடைகள் டிரினிட்டி பேர்ல இருக்கு. என்ன நம்ம செய்ய முடியும்? ஜாமக்காரனை பார்த்து மணி என்ன ஆச்சு என்று கேட்கும் பொழுது, இரவும் வருகிறது பகலும் வருகிறது என்று சொல்லுகிறோம். இரவும் வருகிறது, விடிய காலமும் வருகிறது, இரவும் வருகிறது அப்படிங்கிறான். இது எப்படி ரெண்டும் ஒன்று போல வரும்? விடிய காலமும் இரவும் எப்படி ஒன்று போல வரும்? விடிய இரவும் வருகிறது, விடிய காலமும் வருகிறது அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த நேரத்தில் நம்ம இருக்கிறோம். ஜாமக்காரன் பிரதான், ஜாமக்காரனாக இருக்கிறார். வாட்ச்மேன், வாட்ச்மேன் ஆன் த டவர், அவருடைய மெசேஜ் நமக்கு வாட்ச்மேனுடைய மெசேஜாக இருக்கிறது. ஜாமக்காரன் என்ன ஆச்சு? இரவும் வருகிறது பகலும் வருகிறது, ராப்சரும் வருது மகா உபத்திர காலமும் வருது, ரெண்டும் ஒரே நேரத்தில் வருது. ராப்சர் விடிய காலமாயிருக்கிறது. இதை நம்ம வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். நமக்கு அது வெளிச்சம். இதை இருள் வந்து மகா உபத்திர காலம், ஆன்டி கிரைஸ்ட் பீரியட் வரும். நம்ம போன உடனே எல்லா இருளும் உலகத்தை சுண்டுவிடும். இன்னைக்கு ஒரே வெளிச்சம் வந்து பேட் மெசேஜ் ஆஃப் த ஹேவர். பின்பு வேறொரு தூ பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன்னு சொல்ல 10வது அதிகாரத்தில் 1வது வாசிக்கிறோம். அதே தான் வெளிப்படுத்த 18வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய மகிமையால் பூமி பிரகாசம் ஆயிற்று. வெளிப்படுத்த 18:1 வாசிக்கலாம்.
இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசம் ஆயிற்று.
வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் பல்லவத்திலிருந்து, அதான் வந்து கிறைஸ்ட். இன்னைக்கு இந்த வேர்ட் லைட் உலகமெங்கிலும் இந்த மெசேஜ் தான் வெளிப்பாடான செய்தி. மற்ற எந்த பிரசங்கத்திலையும் அது வெளிப்பாடு கிடையாது. பாஸ்டர் ஜெகன்ல வெளிப்பாடு கிடையாது, அது அவருடைய கஸ் ஒர்க். அது பாஸ்டர் ஜெகன் நல்லா பேசுறாரு, அது பயில்படி இல்லை, அது அது சாபன உபதேசம். டிரினிட்டியை பிலீவ் பண்றாங்க. ஜனங்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, யாராவது கொஞ்சம் பவர்ஃபுல்லா பேசுனாங்க, வேதத்தின்படி பார்க்க மாட்டாங்க. புத்தி இல்லாத கன்னிகள், புத்தி உள்ள கன்னிகள் வேதத்தின்படி பார்க்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு ஒரு ஜாமக்காரனை வச்சிருக்கிறார். அந்த மெசேஜ் தான் நம்ம கேட்கணும். என்ன சொல்லுகிறார்? இரவும் வருகிறது பகலும் வருகிறது, விடிய காலம் வருகிறது, ராப்சர் வருது. ஹல்லேலூயா. இரவு சென்று போயிட்டு பகல் வருகிறது. நீதியின் சூரியன் ஆகிய கிறிஸ்து உதிக்க போகிறார். நம்ம அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உலகத்துக்கு வந்து புத்தி இல்லாத கன்னிகளுக்கு, மெசேஜில் நிறைய புத்தி இல்லாத கன்னிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து என்னன்னா, அது ராக்காலம் வருகிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்கால கைவிடப்பட்ட புத்தி இல்லாத கனிகள் அந்த இருளுக்குள்ள பிரவேசிக்கிறார். வெளிச்சம் நம்ம மேல உதிக்கிறது, ஜனங்கள் மேல காரிருள் இருக்கிறது. இதுதான் இந்த நேரத்துக்கு டைம். ஜனங்கள் மேல காரிருள் மூடி இருக்கிறது. பூமி இருளையும் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் வெளிச்சம் உண்மையில் உதித்தது. நம்ம மேல இன்னைக்கு வெளிச்சம் உதித்திருக்கிறது. அந்த வெளிச்சத்திற்கு இது அநேகர் வந்து கொண்டிருக்கிறாங்க. குமாரரும் குமார்த்திகளும் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கன்க்ளூஷன் என்ன, முடிவாக சொல்றது என்ன? அமெரிக்கா இது அந்த ஆட்டுக்குட்டிக்கு பான மிருகம், அந்த சமுத்திரத்திலிருந்து பிறந்த பெரிதும் கடிதமான ஒரு மிருகம், பயங்கரமான மிருகம். ரோமாபுரியா இருக்குது. ரஷ்யா இரும்புத்துறை அங்க அழிப்பதுக்கு ரெடியா இருக்குது. அங்க வந்து இங்க டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார், அங்க வால்டிமிர் புட்டின் இருக்கிறார். இங்க ரெட் சைனா இருக்கிறது, இரண்டுமே இணைந்து கம்யூனிசம் இணைஞ்சு இத நியாய தீர்ப்பு வரப்போ, அமெரிக்காவுக்கு நியாய தீர்ப்பு, இத ரோமாபுரிக்கு, இந்த ரெண்டு மிருகமும் வந்து அழிஞ்சு போகும். உங்களுக்கு என்னது, இத விடியற் காலம் வருகிறது. ஹல்லேலூயா. ஜாமக்கார என்ன சொல்லுகிறார், உங்களுக்கு விடிய காலம் வருகிறது. நீங்க இந்த நேரத்துல கோசேல இருக்கணும், நீங்க இந்த நேரத்துல ரத்தத்தின் கீழே இருக்க வேண்டும். நீங்க வந்து ஃப்ரம் ஹோலி கோஸ்ட் டு பாடி சேஞ்ச், நீங்க பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீர்கள், நீங்க பாடி சேஞ்சுக்கு போக வேண்டிய நேரம், மேலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரம். இதை மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதான் வெளிப்படுத்தல் 14:14 16 13 வசனம், வெளிப்படுத்தல் 14:13. ரெசரக்ஷன், முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கிறது, நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். பின்பு என்ன சொன்னா, சீனரி அப்ப அருமகதும், உலகம் அழிஞ்சு போற நிலையில இருக்கும். ஆன்டி கிரைஸ்ட், மகா உபத்திர காலம் வரும். Armageddon follows the third angel message. மூன்றாம் தூதனுடைய செய்திக்கு பிறகு அர்மகதோன் வருகிறது. அதை 17 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். வெளிப்படுதல் 14:17-20. திராட்சை பழங்கள் அறுத்து ஆலையில போடப்பட்டு, ஆலையில மிதிக்கப்பட்டு, ரத்தம் 1600 சாதி தூரத்துக்கு பரப்படுது. சீனரி அப்ப அர்மகதோன், எல்லாம் கரெக்டா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். தேர்ட் ஏஞ்சல் மெசேஜ் பின்னால இது அர்மகதோன் வருகிறது. இன்னைக்கு மிஸ்ட்ரி ஆஃப் த பீஸ்ட் நமக்கு சொல்லப்படுகிறது. பீஸ்ட் மிருகம், அதனுடைய இமேஜ், மார்க் ஆஃப் த பீஸ்ட், எல்லாமே இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ப்ராபட் மூலமா ரிவீல் பண்ணியிருக்கிறார். ரோமாபுரினா என்ன, அமெரிக்கானா என்ன, ரஷ்யானா என்ன, ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு இன்னைக்கு தேவரேஷம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமீன்,
ஆமீன்.
இந்தியாவுக்கு விரோதமாக இருக்கிறது. சைனா பெரிய மிலிட்டரி பவர் உள்ளது. எப்படி அதுக்கு முடிவு வருகிறது? How did Babylon fall? Babylon எப்படி விழுந்தது? அந்த Babylon எப்படி விழுந்ததோ அதே மாதிரிதான் இப்பொழுது இருக்கிற மிஸ்ட்ரி பாபிலோன், ரோமா பிரிபுலும். அந்த பாபிலோன் எப்படி விழுந்தது? மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கோரஸ், கோரேஸ், தரியும், இந்த ரெண்டு பேரும் ஒன்னா இணைகிறாங்க. அதுதான் ரஷ்யா, அமெரிக்கா. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய ராஜ்யம் தலை, மேதிய பெர்சிய, ரெண்டு கை இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு ராஜ்யங்கள் ஒன்னா சேருது. அதான் ரெண்டு கை, ரெண்டு காலுன்னா ஈஸ்டர்ன் ரோம், வெஸ்டர்ன் ரோம், இங்க ரெண்டு கை. அல்ல, மேதிய பெர்சியர் சாம்ராஜ்யம், மேதிய ராஜ்யத்தை விட பெர்சியர் சாம்ராஜ்யம் அதிகமாக முன்னேறிவிட்டது. ஒரு கை கீழே போது ஒரு கை மேலே வருது. இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ஒன்னா இணைந்து பாபிலோனிய ராஜ்யத்தை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறது. ஏன்னா பாபிலோன் ராஜ்யத்தில் இப்பொழுது பெல்சாத்தார் ராஜாவாக இருக்கிறான். தானியேல் 5 வாசிக்கிறோம். அவன் என்ன செய்கிறான் என்றால், பாதுகாப்பாக நம்ம இருக்கிறோம், பெரிய கோட்டைச்சுவர், ரதங்களே கொண்ட கோட்டைச்சுவரில் ஓடும், அவ்வளோ அகலமான கோட்டைச்சுவர், வெண்கல கதவு போடப்பட்டிருக்கு, கோட்டை தாழ் கோட்டையினுடைய அந்த வாசல் வெண்கல கதவு, கேட் வந்து வெண்கலமாக இருக்கிறது, பல டன் பெருமான வெண்கலம் அங்கே இருக்கும் பொழுது ஒருத்தரும் அந்த கேட்டை உடைக்க முடியாது. சுற்றி அகழி இருக்கிறது, யூப்ரட்டிஸ் ரிவர் அங்கே பாஞ்சு கொண்டு, அந்த அகழி ஏற்படுத்தும் பொழுது அந்த அகழியை தாண்ட முடியாது, எந்த விரோதியும் வர முடியாது. நம்ம பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம், ஒரு ஆபத்தும் வராது. அதனால நம்ம குடிச்சு போதையில நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம் என்று சொல்லி எல்லா பிரபுக்களையும் கூப்பிட்டு, வைப்பாட்டிகளெல்லாம் கூப்பிட்டு, அவன் வந்து சந்தோஷத்துல ரெக்கார்ட் டான்ஸ் அங்க நடக்கிறது, சந்தோஷத்துல குடிச்சு வெறிச்சு இருக்கும் பொழுது கத்தருடைய பாத்திரத்தை கொண்டு, நேபுகாத்நேச்சார் கத்தருடைய ஆலயத்திலிருந்து பாத்திரத்தை கொண்டு வந்திருக்கான், அந்த பாத்திரத்தை எடுத்து வரான், டெசக்ரேட் த ஹோலி வெஷல், அவன் வந்து என்ன சொல்றான், அந்த பரிசுத்த பாத்திரங்களை தீட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். அவன் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை அவமதிக்கிறான். அந்த பாத்திரத்துல திராட்சரசம் ஊற்றி தானும் தன்னுடைய வைப்பாட்டிகளும் தன்னுடைய பிரபுக்களும் குடிக்கும் பொழுதுதான், மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின், நீ திராசில நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய், தேவன் உன்னுடைய ராஜ்யத்துக்கு மாட்டிட்டு அதை மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுத்து விட்டார் என்று அந்த கையிருப்பு எழுதும் பொழுது தானியல் வந்து வியாக்கியானம் கொடுக்கிறான். அவன் வியாக்கியானம் கொடுத்து வீட்டுக்கு போறதுக்குள்ள அன்றைக்கு ராத்திரியில அவன் தலை வெட்டப்பட்டது. ஒரு நாள் ராத்திரியில பாபிலோன் ராஜ்யம் விழுந்து போடுது. உலகத்துல எந்த அரசியல்வாதிகளும் பெருமை பாராட்ட, ஒரு நாள் ராத்திரியில உன் ராஜ்யம் விழுந்து போகலாம், ஆண்டவர் நினைச்சா ஒரு நாள் ராத்திரியில உன் ராஜ்யத்தை விழா வைக்கலாம். ஆபிலோன் ராஜ்யத்தை விட எது தலை சிறந்த ராஜ்யம்? அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் ஒரு நாள் ராத்திரியில விழுந்தது. என்னைக்கு அவன் கர்த்தருடைய பாத்திரத்துல திராட்சை ரசத்தை ஊத்தி அவன் குடிச்சு விக்கிரங்களை அவன் புகழ்ந்தானோ அன்னைக்கே அவன் விழுந்து போனான். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே சிஷ்டி கர்த்தர், அவரே நீதி உள்ள நியாயாதிபதி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால மேதியா இந்த கோரேசுக்கு ஒரு விஷன் கிடைக்கிறது. அந்த என்ன எப்படி பாபிலோன் கைப்பிடணும், நதியை டைவெர்ட் பண்ணணும், அதை வேற பக்கமா திருப்பி விடணும். அல்ல, யூப்ரட்டிஸ் நதி வந்து அந்த பாபிலோனை சுற்றி இருக்கிறது, அதை கடந்து வர முடியாது. ஆனா யூப்ரட்டிஸ் நதியை, ஐபிராத் நதியை என்ன செய்யறான் என்றால் தசை திருப்பி அங்க விடும் பொழுது அந்த நதியின் தண்ணீர் வற்றி போய்விட்டது. இவங்க அங்க வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. போதையில இருக்கும் பொழுது வாசல் கதவு பூட்டவில்லை, வாசல் காவலாளன் கொலை செய்யப்பட்டான். ட்ரூப் வந்து அந்த சேனையானது உள்ளே வந்தது. இவன் போதையில இருக்கிறான், நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம் நினைச்சா தலை அன்னைக்கு ராத்திரியிலே வெட்டப்பட்டான். அவன் வந்து யாருமே நம்மள ஒன்னும் செய்ய முடியாது, நம்ம பெரிய இதுல இருக்கோம், நம்ம பெரிய கத்தோரிக்கும், இதோ பெரிய போப்பு வந்து எங்களுடைய சோபனம், பெரிய சோபனம், யாரும் அசைக்க முடியாது. நான் பெரிய வந்து ஆளு, என்னை யாரும் அசைக்க முடியாது, எங்களுடைய ராஜ்யத்தை யாரும் அசைக்க முடியாது, எங்களுடைய சாபனத்தை யாரும் அசைக்க முடியாது, எங்க மதத்தை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் இன்னைக்கு மனுஷன் பேசுறான். அந்த நதி அன்னை ராத்திரியில அது நடக்கிறது, நதியானது திசை திருப்பி விடுது, நதியின் தண்ணீர் வற்றி போய்விட்டது. வெளிப்படுத்தல் 16:12 வாசிக்கலாம்.
ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று.
பாருங்க, ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் நதியின் மேல ஊற்றும் பொழுது அப்பொழுது கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அன்னைக்கு எப்படியோ அதே மாதிரிதான், ஆறாம் கோபகலசத்தை ஊற்றும் பொழுது ஐபிராத் நதி வற்றி போகும் பொழுது கிழக்கில் இருக்கிற ரஷ்யா வந்து என்ன செய்யும் என்றால் எல்லாத்தையும் எழுதி போகுது. ஐபிராத் நதி வற்றி போய்விட்டது. இப்போ அந்த இதில் வந்து கொஞ்சம் கூட கிறிஸ்டியானிட்டியே இல்லை. பெந்தகோசக்காரங்களை போல மாய்மலைக்காரங்க யாருமே இல்லை. எல்லா ஜுவல்ஸையும் போட்டுக்கிட்டு, பூவையும் போட்டுக்கிட்டு, குதிச்சுக்கிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரே பாட்டு தான், அதில் வேற புகை வேற போட்டுக்கிட்டு, வெளிச்சத்தை அடிச்சுக்கிட்டு இதே கூத்தாடுறாங்க. அங்க சத்தியம் இல்லை, ஒரு சத்தியம் இல்லை. ஹோலிகோஸ் வறண்டு போய்விட்டது. முன்னால கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, இப்ப அந்த ஹோலிகோஸ் எல்லாம் சாபனத்தை விட்டு வறண்டு போய்விட்டது. நோ ரெவலேஷன், நோ ஹோலிகோஸ், எல்லாம் மாய்மாலம், எல்லாம் பாரம்பரியம். அதனால இப்பொழுது என்னன்னா அங்க கிழக்கத்திய ராஜாக்கள் வர முடியும். அந்த ரஷ்யா அதான் கிழக்கத்தியர்கள். அங்க என்ன, அன்னைக்கு அந்த கிழக்கத்திய ராஜாக்கள் சூரியன் உதிக்கும் திசையில் வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தம், நதி தண்ணீர் வற்றி போயிட்டு உள்ள வந்து ஒரு நாள் ராத்துல விழுந்து போது. அதே போல இந்த வாடிகன் ரோமாபுரி முழு உலகம் அர்மகதோன் யுத்தத்துல முற்றிலுமாக அது எரிந்து போகும். நியாய தீர்ப்பின் நாள்ல இருக்கும், அட்டாமிக் ஃபயர். இப்பொழுது பயாலஜிக்கல் வார் யூஸ் பண்ணப்படுகிறது, கெமிக்கல் வார் யூஸ் பண்ண, கெமிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆட்டம் பாம்ஸ், எல்லா ஆயுதங்களும் இப்ப ரெடியா இருக்கு. பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், கெமிக்கல் வெப்பன்ஸ், ஆட்டாமிக் வெப்பன்ஸ், எல்லாம் அழிப்பதுக்கு ரெடியா இருக்கு. பாருங்க, திடீரென்று என்ன செய்தால் எப்படி இந்த பிகினிங் ஆஃப் அந்த பிரஜாதிகளின் ராஜ்யம் வந்து ஆரம்பிச்சது, நேபுகாத்நேச்சார் காலத்தில் பிரஜாதிகள் ராஜ்யம் ஆரம்பிச்சது, அது எப்படி முடிஞ்சதோ அதே போலதான் முடிவிலேயே அதே மாதிரிதான் நடக்கும். விக்கிரகத்தை வழிபடும்படியாக கட்டாயப்படுத்துவது, சாத்ரகாபித்நேகோ வழிபடவில்லை. அதே போல நம்ம சாபனத்துல சேரும்படியா கட்டாயப்படுத்துவது, வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்றவங்கள அது ஒரு பெரிய டெஸ்ட் இருக்கிறது. ஆனா நம்ம வந்து வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுவோம், சாத்ராக் மேசாக் ஆபித்நேக ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது இந்த அக்னி போன்ற சோதனைகள், அக்னியின் சோதனை உங்க நடுவில் பற்றி இருக்கிற அந்த அக்னியை குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று நினைக்க வேண்டாம். அது சீக்கிரத்தில் இந்த நீங்கிவிடும். இந்த லேசான ஓத்திரம் நமக்கு நித்திய மகிமையை ஏற்படுத்தி தரும். ஹல்லேலூயா. அதனால டூ பீஸ்டை குறித்து நம்ம பார்க்குறோம். ஒன்று சமுத்திரத்துலேருந்து வருகிறது, இன்னொன்று பூமியிலிருந்து வருது. அதே நேரத்தில் மைட்டி ஏஞ்சலும் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. டொனால்டு ட்ரம்ப் இங்க வால்டிமீர் பிச்சி சிஜிபிங்க ரெடியா அங்க சேருவார். இந்த நேரத்தில் மைட்டி ஏஞ்சல் இறங்கி வந்திருக்கிறார். என்ன டைட்டில் டீடோடு வந்திருக்கிறார். திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் கையில் இருந்தது. ஒரு பாதத்தை சமுத்திரத்து மேலும் இன்னொரு பாதத்தை பூமியின் மேலும் வச்சு சிங்கம் கச்சிப்பது போல கச்சித்தார். வெளிப்படுத்தல் 10:1-2 வாசிக்கலாம்.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய்
ஆர்ப்பரித்தான். அமெரிக்கா சமுத்திரத்திலிருந்து வந்த மிருகம், அதான் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் இடது பாதத்தை பூமியின் மேலும். அமெரிக்கா ரெண்டும் கால் மேல வைக்கும் பொழுது ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்குது. ரெண்டும் ஒன்னு சேர விடாதபடி ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். காலை வச்சு மிதிச்சு வச்சிருக்கிறார். பாம்பு தலைய காலை வச்சு அப்படி காலை வச்சு அது மேல மூவ்மெண்ட் பண்ணாதபடி அந்த பாம்பு தலை மேல காலை வச்சு நசுக்கினீங்கன்னா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மூவ் ஆக முடியாது. அதே போல இந்த ரெண்டு மிருகத்து மேல காலை வச்சு உன்னோட ஒன்னு சேராதபடி அது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார். ஏனென்றால் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படணும். அவர் இன்னைக்கு திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தோடு வந்திருக்கிறார். மைட்டி ஏஞ்சலா இறங்கி வந்திருக்கிறார். 7 seals இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். நம்ம வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படணும். 7 இடி முழக்க சத்தத்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். அது நமக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை தருகிறது. அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். அது நமக்கு பெர்ஃபெக்ஷன். மனவாட்டி எடுத்துக்கொள்ள முடியும். ரெண்டு மிருகம் ஒன்னா சேர்ந்து சேரும் பொழுது வாடிகன் அந்த ஜேசபெல் அந்த ஆகாப் ஒன்னா சேரும் பொழுது ரஷ்யா வந்து ஆட்டம் பாம்ப போடும். அந்த ரெண்டு மிருகங்களுக்கும் அழிவை ஏற்படும். பின்பு சீன அர்மகதோன் உலகமெங்கும் சூளைய போல எரியும் காலம். எல்லாமே இந்த பலமுள்ள தூதனுடைய மெசேஜ், இந்த ஓபனிங் ஆஃப் த 7 seals, அதுதான் முக்கியமான காரியம். இன்னைக்கு நமக்கு சீக்கிரட்டை ரிவீல் பண்ணுகிறது. 7 தூதன் மூலமாக அந்த ரகசியமானது வெளிப்படுத்தப்படுது. நம்ம அதை புசிக்கிறோம். ஒரு பாஸ்டர் புசிக்கிறார், உன்னால விட இப்ப நான் அதிகமா மெடிடேஷன் பண்றேன். ஏஜ் அதிகமாயிட்டு இருக்குது, எனக்கு வந்து மெடிடேஷன் இருக்கு. சர்ச்சு வந்து எல்லாரும் வந்து ஆராதிக்காட்டாலும் நான் வழக்கமா செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதே மெசேஜ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நம்ம அதை புசிக்கிறோம். அதை புசிச்சு தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். நான் ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். முன்குறிக்கப்பட்ட ஆத்மக்கள் அதை கேட்கிறாங்க. நம்முடைய வெப்சைட் மூலமாக, யூடியூப் மூலமாக இது அவங்களுக்கு ராத்திரி ஃபெய்த்தை தருகிறது. மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த 2 beasts, அந்த ரெண்டு மிருகங்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் வரும். அதுதமான ஒரு நேரத்தில் ஜீவிக்கிறோம். 2 beasts இங்கே பலமுள்ள தூதன், பலமுள்ள தூதன் மனவாட்டிக்காக வந்திருக்கிறார். 2 beasts இன்னைக்கு காட்சியில் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 13 இன்னைக்கு காட்சியில் இருக்கிறது. ரஷ்யா அங்கே ஆயத்தமாக இருக்கிறது. அந்த விஷன் படி வாட்ச் ரஷ்யா என்று சொன்ன வார்த்தை இப்பொழுது கவனிக்க வேண்டிய நேரம். வால்டிமிர் பிட்டின் வந்து வாழ்நாள் முழுசும் அவர் தான் அதிகாரி. ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் வாழ்நாள் முழுசும் அவர் தான் வந்து அதிபதியாக இருப்பார். அதே போல பேம்பு கேட்டன், மூங்கில் திரை சைனா, அதுக்கும் அவர் தான் இருக்கிறார். எல்லாம் கரெக்டாக நிறைவேறு. ஆண்டவர் அதை டூலாக பயன்படுத்துகிறார். சிரியாவை ஆண்டவர் ஒரு டூலாக பயன்படுத்தி இஸ்ரவேல் தேசத்தை அழித்தார். நேபுகாத் நேச்சாரை ஒரு டூலாக பயன்படுத்தி யூதா ராஜ்யத்தை அழித்தார். அதே போல டூல் அங்கே இருக்கிறது, ரஷ்யா அண்ட் சைனா. எப்படின்னு என்ன காலத்தில் நம்ம ஜீவிக்கிறோம்? ஜம்மக்காரனே நேரம் என்ன ஆச்சு? விடியற்காலமும் வருது, ராக்காலம் வருது. ஆயத்தமா இருங்க. இயேசுவை சந்திப்பதுக்கு ஆயத்தமா இருக்கும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகள் தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமீன். கர்த்தராய் இயேசுவே வாரும் என்று நம்ம அழைக்க வேண்டும். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். The mystery of 2 beasts of Revelation 13. வெளிப்படுத்தல் 13 சொல்லப்பட்ட அந்த 2 beasts நாம் வாசிக்கிறோம். மிருகத்தின் முத்திரையை தரிக்க அவர்கள் கொள்ளவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. உலகத்தை விதமான ஒரு பொருளாதார நெருக்கடியில கொண்டு வருவது. ஜனங்களை பயமுறுத்தி அவங்க மேல ஆதிக்கம் செலுத்துவது. உலகம் அவிதமான நிலையில இருக்கிறது. பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அவிதமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம மனவாட்டியை வைத்திருக்கிறார். மைட்டி ஏஞ்சல் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை போஷிக்கிறார், நம்மை நடத்துகிறார். முடிவிலே நம்மை மகிமையிலே கொண்டு சேர்க்க அவர் வந்திருக்கிறார். உலகத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வந்திருக்கிறார். மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படாத வரைக்கும் அந்த நியாய தீர்ப்பு வராது. நாம் பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும். ஆமீன் கத்ரா இயேசுவே பாரும் என்று பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும். புஸ்தகத்தை நல்லா புசிக்க வேண்டும். வெளிப்பாடான செய்தியை தியானிக்க வேண்டும். அதை வந்து நம்முடைய லைஃப்ல ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைய முடியும். இயேசுவை சந்திக்க ஆயத்தம் ஆக முடியும். எல்லாருக்கும் கத்தை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே மகு சோத்ரம் இயேசுவே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், சோத்திரம் செலுத்துக்கிறோம், மகிமை செலுத்துக்கிறோம். நீரே தேவனாயிருக்கிறீர். உங்களுடைய நாமமே எல்லாமே வேற நாமே இல்லை. உங்களுடைய வார்த்தையானது சத்தியமாயிருக்கிறது. எங்களை நாங்கள் சப்மிட் பண்ணுகிறோம். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அதை பற்றி கொள்ளுகிறோம். அது எங்களை மேன்மைப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர்வர் காலமாகுதே. நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர்வர் காலமாகுதே. மாயலோட நந்தி மாண்டிடும், மாநிலரை மீட்க மாட்டிரோ. இந்த மாயலோக நம்பி மாண்டிடும், மாநிலரை மீட்க மாட்டிரோ. இயேசுவே நீ பெரியவர், பெரியவர் இயேசுவே நீ பரிசுத்தர், பரிசுத்தர் இயேசுவே நீ நல்லவர், நல்லவர் இயேசுவே நீ வல்லவர். மாயலாக நம்பி மாண்டிடும், மாநிலரை நீக்க மாட்டீரோ. இந்த மாயலாக நம்பி மாண்டிடும், மாநிலரை நீக்க மாட்டீரோ. எங்களை நேசிக்கிற கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்நேரம் மட்டுமாக உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் எங்களுக்கு பாராட்டின சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகமானது எவ்விதமான சூழ்நிலையில் இருக்கிறது, பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எவ்விதமாக இருக்கிறது. இந்த காலத்து இந்த காலத்துக்குரிய செய்தியை நாங்கள் அறியும்படியாக உதவி செய்ததற்காக சொல்கிறோம். நீர் என்ன ப்ரோக்ராம் வைத்திருக்கிறீர்? எங்களுக்கு என்ன சம்பவிக்கும்? அமெரிக்காவுக்கு என்ன சம்பவிக்கும்? வாடிகனுக்கு என்ன சம்பவிக்கும்? ரஷ்யாவுடைய பங்கு என்ன? சைனாவுடைய பாட்ச் என்ன என்பதெல்லாம் நாங்கள் இப்பொழுது தியானித்தோம். வெளிப்படுத்தல் 13 கிபி 95-96 அது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகம் அந்த 7 தூதனுக்கு அந்த மிஸ்ட்ரி கொடுக்கப்படுகிறது. அது இப்பொழுது மனவாட்டிக்கு அது வெளிப்படுத்தப்படும் பொழுது மிஸ்ட்ரி ரிவீல்டு ஆயிருக்கிறது. அது ஒரு தியாலஜி படித்தவனுக்கு அல்ல, பைபிள் காலேஜ் படித்தவனுக்கு அல்ல, அது ஒரு ப்ராஃபிட்டுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. அந்த ப்ராஃபிட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்வன தீர்க்கதரிசி ஏற்ற பலனை அடைவான். அதனால நாங்கள் மிஸ்ட்ரிய ரீதியில் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த வார்த்தையானது எங்களுக்கு உலகப்பரமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளும் பொழுது இந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவளும் இதில் எழுதியிருக்கிற கை கொள்வனும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டது. நாங்கள் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. சாத்தான் எங்களை மேற்கொள்ள முடியாது. வெளிப்பாட்டை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. நீர் எங்களை மகிமையில எடுத்துக்கொள்வீர் என்று அறிந்திருக்கும். பொருளாதார நெருக்கடி காலத்தில் ஜீவிக்கிறோம். பயாலஜிக்கல் வார், வைரஸ் வார் நடந்து கொண்டிருக்கிறது. ரசாயன ஆயுதங்கள் ரெடியாக இருக்குது, பாம்ஸ், ஆட்டம் பாம்ஸ் ரெடியாக இருக்கு. எல்லா அழிவுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. யூபிடிஸ் நதியினுடைய தண்ணீர் வற்றி போகும் பொழுது அந்த கிழக்கத்திய ராஜாக்கள் வந்து அங்கே யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிறது. எல்லா அடையாளங்களுக்கு பின்னால் இருக்கிற வெளிப்பாட்டை எங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கும் பொழுது, எங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கும் பொழுது எங்களை நாங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டோம். எங்களை எப்படி போஷிக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி எங்களை வழி நடத்த வேண்டும், மகிமையில சேர்க்க வேண்டும் எல்லாம் அது உம்முடைய ஞானமாய் இருக்கிறது. நாங்கள் உம்மை ட்ரஸ்ட் பண்ணுகிறோம், உம்மை சார்ந்திருக்கிறோம். உம்முடைய சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆரோக்கியத்தை தாரும், பலத்தை தாரும், தேவைகளை சந்தியும், எந்த குறைவில்லாதபடி வழி நடத்தும், மகிமையில சேர்க்கப்படுவதற்கு ஆயத்தப்படுத்தும். கர்த்தாவே எல்லார் மேலும் இரக்கம் ஆயிரும், ஆசீர்வதியும் கிருபையாயிரும். துதிக நம்ம இமையெல்லாம் உமைக்கே எடுக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். All the glory to Jesus and tell of his love. We give all the glory to Jesus and tell us this wonderful love. Yavum avarke kirise suvuke salutuvome aginai yavum avarke yandrendum avarke. கத்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.